ओम अज्ञानति मिरांदस्य ज्ञानांजन चलागया सत्सरो मिलितम्येन तस्मै श्री गुरुवे नमः। श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप गदामयं ददातीं स्वबदान्तिकं वन्देगं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरो वैष्णवां च श्रीरूपां सागरजातं सगगन रघुनाथं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादा सगगनललिता श्रीविशाखां च नमः। ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे जयपदागस्वामिनि विनामिने नमाचार्यपादानिता गुरुपदायिने गौरगददामदाय नगरग्रामधारिणे नमः। ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामिनि विनामिने नमस्ते सारस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे पाञ्चकल्पतरो विश्वे कृपासिन्धुपेव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्गृहे। हरे कृष्ण। நம்ம கடந்த வாரம் ஸ்ரீ சைத்தன்ய மகாப்புடைய லீலைகளை கலந்து பகிர்ந்துட்டு இருந்தோம். அதில் சைத்தன்ய மகாப்புடைய நாம சங்கீர்த்தனம் எப்படி அவர் தொடங்கினார், அதுக்கப்புறம் அவர் முராரி குப்தருடைய வீட்டில் பண்ண லீலைகள், அப்புறம் ஸ்ரீவாஸ் தாக்கருக்கும் அவருக்கும் நடந்த அன்பு பரிமாற்றங்கள் அதெல்லாம் பகிர்ந்துட்டோம். சென்ற வார உபன்யாசத்தில் கடந்த ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி அபிராம் கோபால தாக்குதல், அபிராம் தாக்கருடைய மறைவு தினம் வந்தது. அவருடைய லீலைகளையும் கூடவே நாளைக்கு விருந்தாவனதாஸ் தாக்கருடைய மறைவு தினம், இந்த ரெண்டு ஆச்சாரியர்களும் நம்ம சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியமானவங்க, ரொம்ப சிறப்பானவங்க, அவங்களுடைய மகிமைகளையும் நம்ம இன்னைக்கு பகிர்ந்து இருக்கிறோம். அபிராம் கோபால தாக்கருடையும் விருந்தாவனதாஸ் தாக்கர் ரெண்டு பேருடைய வைபவங்களை நம்ம இன்னைக்கு பகிர்ந்து இருக்கிறோம். குறிப்பா ஆச்சாரியுடைய வைபவங்களை பற்றி நம்ம எந்த அளவு கேட்கிறோமோ அதை பகிர்ந்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஹிருதய சுத்தமாகும். அவங்க எல்லாம் எந்த அளவுக்கு சைத்தன்ய மகாபிரபு மேலேயும் நித்யானந்த பிரபு மேலேயும் அன்பு பரிமாற்றம் செய்திருந்தாங்க, எந்த அளவுக்கு அவங்க பக்தி தோண்டில் உறுதியாக இருந்தாங்க, அவங்களுடைய நிலையை வந்து நம்மளால நகல் செய்ய முடியாது, இமிட்டேட் பண்ண முடியாது. ஆனால் அதே சமயத்தில் அவங்களுடைய நிலைக்கும் நம்முடைய நிலைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்கிறத நம்மளால யூகிக்க முடியும். அப்போ அவங்களுடைய வைபவங்களை அபிராம் தாக்குரர், விருந்தாவனதாஸ் தாக்குரர் போன்ற ஆச்சாரிய வைபவங்களை நம்ம படிக்கும் போதும் கேட்கும் போதும் நமக்கும் படிப்படியாக ஹதயம் சுத்தமாகி நம்ம பக்தி தொண்டில் முன்னேற்ற எடுத்து ரொம்ப மிகப்பெரிய உதவியாக இருக்கும். பூர்வாச்சருடைய சரித்திரங்களை நம்ம வந்து பகிர்ந்துக்கிட்டோன்னா சீக்கிரமாகவே அவங்களுடைய கருணையை பெற்று நம்ம பக்தி தொண்டில் முன்னேற்ற அடைவோம். அதனால் நம்ம இன்னைக்கு முதல்ல அபிராம் தாக்குடைய லீலைகளை, அவருடைய லீலைகள், அவருடைய அமானுஷ்யமான சக்திகள், வியக்கத்தக்க அவருடைய செயல்கள் எல்லாம் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். குறிப்பா ஸ்ரீ சைத்தன்ய மகாபுடி லீலையில வந்த பக்தர்கள்லாம், அவருடைய சகாக்கள் எல்லாம் யாரெல்லாம் கிருஷ்ண லீலையில, கிருஷ்ணருடைய லீலையில, சைத்தன்ய மகாபுடிய அதாவது கிருஷ்ணருடைய லீலையில யாரெல்லாம் பங்கெடுத்துட்டாங்களோ அவங்களும் சைத்தன்ய மகாபுடி லீலையில வந்திருந்தாங்க. அவங்க இன்னார் தான் அப்படிங்கிறத வந்து இந்த கிருஷ்ண லீலையில் இருந்தவர் தான் இப்படி சைத்தன்ய மகாபுடி லீலையில இன்னாரா வந்திருக்காரு அப்படிங்கிறத வந்து கவிகர்ண பூர்ணான்கிற ஒரு ஆச்சாரியர், அவர் சைத்தன்யமாக மிகவும் பிரியமானவர். கவிகர்ண பூர்ணர் சிவானந்த சேனாவங்கிற பக்தருடைய புதல்வர். சிவானந்த சேனரும் சைத்தன்யமாபிய சகாக்கள்ல ரொம்ப பிரதானமானவர். அந்த கவிகர்ண பூர்ணர் கௌர கணோ தேச தீபிகா அப்படிங்கிற ஒரு சாஸ்திரம் கொடுத்திருக்கார். அந்த கௌர கணோ தேச தீபிகா அப்படிங்கிற சாஸ்திரத்துல கிருஷ்ண லீலையில யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க சைத்தன்ய மகா லீலையில வந்திருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய திருநாமங்கள் எல்லாம் அவர் மேற்குறிப்பிட்டு காமிச்சிருக்கார். அதுல கௌரகணோ தேச தீபிகா 126வது ஸ்லோகம், அதுல வந்து அபிராம் கோபால தாக்கூரர் பற்றி அவர் ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். புரசிதம நம சித அபிராமது ந மகான் முன்பு யார் வந்து ஸ்ரீதாமரா இருந்தாரோ கிருஷ்ணலீலையில, கிருஷ்ணலீலையில 12 கோபாலர்கள் கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் மிகவும் நெருக்கமானவங்க, துவாதச கோபாலர்னு சொல்லப்படுறவங்க. கிருஷ்ணலீலையில கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் மிகவும் நெருக்கமான அந்த துவாதச கோபாலர்கள் 12 கோபாலர்கள் ஒருவர் ஸ்ரீதாமா. அந்த ஸ்ரீதாமா கௌரலீலையில அபிராம் தாக்கூரரா தோன்றியிருக்கார். அவருடைய அமானுஷ்யமான அதி அற்புதமான லீலைகளை பற்றி சொல்லும்போது 16 பேரோ அல்லது 32 பேரோ சேர்ந்து கூட நகர்த்த முடியாத ஒரு பெரிய மரத்தை, ஒரு பெரிய மர துண்டை வந்து, மரத்தை வந்து புல்லாங்குழலாக வாசித்தார். அது வந்து நம்முடைய சிந்தனைகளுக்கும் கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு அமானுஷமான லீலை அது. அந்த லீலையை மேற்கோள் காமிச்சு கௌரகணன் தேச தீபிகாவில் ரொம்ப அழகாக கவிக்கர்ண பூர்ணர் சொல்கிறார். அதே மாதிரி அவருடைய இன்னொரு மகாத்மியத்தை பத்தி சொல்லும்போது, வந்தேகம் ஸ்ரீ ஸ்ரீ கோபிநாத் மகாபிரபுர் விஜயதே யத்ராபிராமோ மகான் கோஸ்வாமி ஸ்ரீயுத பாத கமலம் மாலினி சகிதம் சக்யாவதாரம் சககண சரணம் பூஜே சதா சரணம் இதி. இதுல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. நான் வந்து என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை ஸ்ரீ அபிராம் தாக்கூருடைய பூஜைக்கு தகுந்த ஸ்ரீ ஸ்ரீ கோபிநாத விக்கிரகத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். எல்லா புகழும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு குறித்தாகட்டும். நான் எப்பொழுதுமே அந்த உயர்ந்த அபிராம் தாஸ் தாக்கூருடைய தாமரை பாதங்களை தியானிக்கிறேன். அவர் வந்து பகவானால் சக்தியளிக்கப்பட்டவர். அவர் தன்னுடைய மனைவி மாலினி தேவியும் மற்ற சகாக்களோடையும் இந்த உலகத்தில் எழுந்தருளி இருந்தார். திரும்ப திரும்ப அவருடைய தாமரை பாதங்களை நான் தரிசிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆச்சாரியர் ரொம்ப அற்புதமா பிரார்த்திக்கிறார். எப்படி அபிராம் தாஸ் தாக்கூர், அபிராம் கோபால் தாக்கூர், கௌரகணதேஷ் தீபிகா, பக்தி ரத்னாகர் போன்ற உன்னதமான சாஸ்திரங்கள்ல அவருடைய வைபவங்களை பற்றி மேற்கோள் காமிச்சிருக்காங்க. அவரை வந்து ஸ்ரீராம் தாஸ்ன்னு சொல்லுவாங்க. அபிராம் கோபால் தாக்கூருடைய இன்னொரு திருநாமம் ஸ்ரீராம் தாஸ். அவர் வந்து நித்யானந்தபுருடைய சகாக்கள்ல ரொம்ப நெருக்கமானவர். நித்யானந்தபுருக்கு மிகவும் நெருக்கமானவர், மிகவும் பிரியமானவர். நித்யானந்தபுருடைய சகாக்கள்ல அபிராம் கோபாலர் நித்யானந்தபுருக்கு மிகவும் நெருக்கமானவர், மிகவும் பிரியமானவர். நம்முடைய பிரம்மா மாத்துவ கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துல மிக உயர்ந்த ஆச்சாரியர், உன்னதமான பிரச்சாரம் செய்யக்கூடியவர். கௌடிய வைஷ்ணவத்தை வந்து ரொம்ப அற்புதமா பிரச்சாரம் செய்திருந்தவர். சாஸ்திரங்கள்ல ரொம்ப புலமை வாய்ந்தவர், ரொம்ப அற்புதமான பாண்டித்யம் உள்ளவர். அபிராம் தாக்கூர் அவர் அவரை பார்த்தா குறிப்பா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நாத்திகர்கள், நிந்தனை செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாம் கூட அவரை பார்த்து பயந்து பயத்துல அதிர்ச்சி அடைஞ்சிவாங்க. அப்பேற்பட்ட நாத்திகர்களும் நிந்தகர்களும் கூட அபிராமுடைய கருணையினால அவங்களும் கிருஷ்ணன் தூய்மையான பிரேமத்தை அடைய முடிஞ்சது. அந்த அளவுக்கு நித்யானந்த பிரபுனால அவர் சக்தி அளிக்கப்பட்டிருந்தார். அவர் எப்பவுமே கிருஷ்ணனுடைய பிரேமத்துல, பகவானுடைய பிரேமத்துல தன் மூழ்கி இருப்பார். அவர் எல்லா கட்டுண்ட ஆத்மாக்களுக்கும் மிகவும் பிரியமானவர். அபிராம் தாக்கூரர் எல்லா கட்டுண்ட ஆத்மாக்களுக்கும் மிக மிகவும் பிரியமானவர். அபிராம் தாக்கூருடைய சரித்திரம் இந்த மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு சமயம் துவாபர யுகத்தில், இப்போ நம்ம இருக்கக்கூடியது கலியுகம், இதுக்கு முன்னாடி துவாபர யுகத்தில் கிருஷ்ணரும் பலராமரும் இங்கே தோன்றியிருந்தாங்க. கிருஷ்ணரும் பலராமரும் தன்னுடைய சகாக்களோட துவாபர யுகத்தில் பிரஜபூமியில் விருந்தாவனத்தில் அற்புதமான லீலைகளை பண்ணிட்டு இருந்தாங்க. கோவர்தன மலையில் தன்னுடைய நண்பர்களோட சகாக்களோட கிருஷ்ணரும் பலராமரும் எண்ணற்ற தினம் தினம் அற்புதமான லீலைகள்லாம் செய்வாங்க. சில சமயங்களில் அவங்க ஓடி பிடிச்சு விளையாடுவாங்க, ஒளிந்து மறைந்து விளையாடுவாங்க. அப்படி கிருஷ்ணரும் பலராமரும் ஒரு சமயம் தன்னுடைய நண்பர்களோட ஒளிந்து மறைந்து விளையாடிட்டு இருந்தாங்க கோவர்த்தன மலை அடிவாரத்தில். அப்போ கிருஷ்ணர் என்ன செய்தார்னா, தன்னுடைய நண்பர் எல்லாம் கூட்டிட்டு, பலராமனை கூட்டிட்டு நம்ம நவதீபத்துக்கு போகணும், நவதீபத்துக்கு போகணும், அவங்க ரொம்ப அற்புதமான லீலையை செய்யணும், நீங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு லீலையை நான் உங்களுக்கு காமிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பர்களோட பலராமரோட கிருஷ்ணர் நவதீபத்துக்கு வர்றார். நவதீபத்தில் வந்து ரொம்ப அற்புதமா நாம சங்கீர்த்தனம் செய்யறார். அப்படி தொடர்ந்து கிருஷ்ணர் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே இருக்கார். அப்படி ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அந்த பிரஜேந்திர நந்தன் சச்சி நந்தனா அங்க எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தார். அவங்க எல்லாருமே அந்த பிரஜேந்திர நந்தன் கிருஷ்ணர், அவருடைய சகாக்கள் எல்லாரும், பலராமர், அவருடைய நண்பர்கள், மற்ற சகாக்கள் எல்லாருமே அந்த நவதீபள்ளியில, நவதீபத்துடைய மனோபாவத்தில் அந்த பிரஜேந்திர நந்தன் சச்சிநந்தராகவும், பலராமர் நித்யானந்தராகவும், மற்ற சகாக்கள் எல்லாம் அவருடைய சேவகர்களாகவும் இப்படி அங்கே ரொம்ப அற்புதமா நாம சங்கீர்த்தனம் பண்ணி கோவர்த்தன மலையிலிருந்து அவங்க நவதீபத்தில் வந்து ரொம்ப அற்புதமா நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது பிரஜேந்திர நந்தன் இப்போ சச்சிநந்தனா இருக்கார். அப்படி அவர் கீர்த்தனம் செய்யும்போது ஸ்ரீதாமா 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 ஸ்ரீதாமா, நீ எங்க இருக்க, நீ எங்க இருக்க, நான் உன்னை பார்க்கணும், நான் உன்னை பார்க்கணும், உன்னுடைய பிரிவு என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைதன்ய மகாப்பிரபு மூர்ச்சி அடைந்து விழுந்துடுற, மயங்கிடுற. என்ன ஆகுதுன்னா, கிருஷ்ணரும் தன்னுடைய சகாக்களும் பலராமரோட ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருக்கும்பொழுது ஸ்ரீதாமர் ஒளிஞ்சின்றார். ஒரு முதல்லயோ ஒரு கொகையிலே இப்ப ஒளிஞ்சின்றார். ஸ்ரீதாமர் அங்க இல்ல அந்த இடத்துல. அப்ப ஸ்ரீதாமரை விட்டுட்டு, ஸ்ரீதாம விட்டுட்டு இவங்க எல்லாம் நவதீபத்துல வந்துட்டாங்க. அப்படி வந்து அந்த ஸ்ரீதாமருடைய பிரிவுல கண்ணையா கிருஷ்ணர் ஸ்ரீதாமரை அழைக்கிறார். அப்படி ஸ்ரீதாமரை அழைச்சு அந்த சச்சிநந்தன் அப்படியே மயங்கிறார். அப்ப மயங்கினே பலராமர் அவர் தன்னுடைய மடியில நித்யானந்தர் நித்யானந்த பிரபு சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய மடியில அமர்த்திக்கிறார். அவர் மடியில தலை வச்சு படுத்துட்டு இருக்கும்போது நித்யான அவரை சமாதானப்படுத்துறார். அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய நினைவுக்கு வந்த உடனே, அவர் தன்னுடைய நினைவுக்கு வந்த உடனே நித்யானந்த கேட்கிறார், அவர் நித்யானந்த கேட்டார், ஸ்ரீதாமா எங்க, ஸ்ரீதாமா எங்க, அவரை நான் பார்க்கணும். அப்போ நித்யானந்த சொல்றார், உடனே நான் அவரை அழைச்சிட்டு வரேன், அவர் எங்க இருந்தாலும் சரி உடனே நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நித்யானந்த பிரபு சைத்தன்ய மகாபிரபு சமாதானப்படுத்துறார். அப்போ மகாபிரபு சொல்றார், அவரை பார்க்காம என்னால இருக்க முடியாது, உடனே இப்போ அவர் அவர் வஞ்சதாமில் விருந்தாவனத்தில் இருக்கார், உடனே அவரை கூட்டிட்டு வா, என்னுடைய மனதை எனக்கு உடஞ்சிரு போல இருக்கு, அவருடைய பிரிவு என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரபு நித்யானந்த பிரபு சொல்றார். இப்ப நித்யானந்த பிரபு உடனே அங்கிருந்து கோவர்த்தனத்துக்கு வர்றார். ரொம்ப அழகு, நித்யானந்த பிரபு கண்கள்லாம் அப்படி தாமரைகள் போல விரிஞ்சிருக்கு, அவர் நீல நிற ஆடை உடுத்தியிருக்கார், அவருடைய தலையில ஒரு அழகான தலப்பா, நீல நிற வஸ்திரத்தெல்லாம் ஒரு தலப்பா கட்டியிருக்கார். அப்படியே ரொம்ப ஒரு அழகா, அப்படி ஒரு சூரியன் உதிச்சா போல அவ்வளோ ஒரு தேஜஸ் அவருடைய சரீரத்தில், அவருடைய உடல்ல, அவருடைய கண்கள்லாம் பயங்கரமான தேஜஸ். அவர் கோவர்த்தனில் வந்து ஸ்ரீதாமா ஸ்ரீதாமா ஸ்ரீதாமா, எங்க இருக்க எங்க இருக்க அப்படின்னு கோவர்த்தனத்தில் வந்து நித்யானந்தர் அழைக்கிறார். அப்போ அந்த குகையில மறைஞ்சிருந்த ஸ்ரீதாமர் வெளியில வந்தார். யார் என்னை அழைத்தது அப்படின்னு கேட்கும்போது நித்யானந்த பிரபு முன்னாடி இருந்தார், நான் தான் அவனை கூப்பிட்டேன், நான் யாருன்னு தெரியலையா அப்படின்னு கேட்கிறார். அப்ப ஸ்ரீதாமா அவரை முன்பின் பாக்குறார், மேலெல்லாம் பார்த்துட்டு, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, நீங்க எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னு ஸ்ரீதாமர் கேட்டார். அப்போ நித்யானந்தர் சொல்வார், நான் தான் உன்னுடைய பல்லையா, நான் தான் பலராம், பலராம் வந்திருக்கேன். ஓ, நீங்க பலராமா, என்னுடைய பலராம் இப்படி இருக்க மாட்டாரு, அவர் ரொம்ப உயரமா இருப்பார், அவருடைய கைகள்லாம் முழங்கால் வரை நீண்டு இருக்கும், உங்களை பார்த்தா பலராமன் மாதிரி தெரியலையே. ஏன்னா நித்யானந்த பலராமர் இப்ப நித்யானந்த ரூபத்தில் இருக்கார். துவாபர யுகத்தில் இருந்தவருடைய நபரோட உயரமும் கலியுகத்தில் இருக்கிறவங்களுடைய உயரமும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். இப்ப ஸ்ரீதாமன் நினைச்சா, இவர் எப்படி நான் பலராமர் நம்புறது, இவரை பரீட்சை பண்ணி தான் நான் பலராமன் ஏத்துக்க முடியும். அவர் சொல்றார் நித்யானந்த, இல்ல இல்ல, நான் தான் பலராமர், நான் தான் உடைய பலராமர் அப்படின்னு நித்யானந்த பிரபு சொல்றார். அப்போ ஸ்ரீதாமாவுக்கு சந்தேகம் ஏற்படுது, இவர் எப்படி நான் பலராமன் ஏத்துக்கிறது, அப்ப நான் உன்னை பரீட்சை பண்ணி நீ நிரூபணம் பண்ணினா உன்னை நான் பலராமன் ஏத்துன்றேன் அப்படின்னு ஸ்ரீதாம சொல்றார். நான் இந்த கோவர்த்தன மலையை கை தட்டிட்டே கோவர்த்தன மலையை சுத்தி வருவேன், அப்ப நீ என்ன பிடி பாக்கலாம், என்ன பலராமர் மட்டும்னாலதான் பிடிக்க முடியும், நீ என்ன பிடிச்சிட்டீங்கன்னா நான் உன பலராமன் ஏத்துன்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீராமா ரெண்டு கைகளையும் தட்டிட்டு ரொம்ப ஆரவாரம் செய்து அந்த கௌரத்தன மலையை சுத்தி வர்றார். அப்படி அவர் வேகமா சுத்தி வர்றார், அந்த அவர் சுத்தி வரக்கூடிய வேகத்துல பலராம நித்யானந்தரும் அவரை பின்தொடர்ந்து சுத்தி வர்றார். அப்படி நான்கு மகா சுற்றுகள், நான்கு சுற்றுகள் சுத்தி வரும்போது ஏறக்குறைய நித்யானந்த பிரபு அவர் பின்னாடியே ஓடி வர்றார். ஸ்ரீதாமா திரும்பி பார்க்கிறார், நித்யானந்த பிரபு வந்துட்டே இருக்கார். அப்போ ஸ்ரீதாமுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிரும், இவ்வளவு வேகமா ஓடக்கூடியது பலராமர் மட்டும்னாலதான் முடியும், நான்கு சுற்றுகள் இவ்வளவு வேகமா கோவர்த்தன சுற்றி வந்தது வேற யாராலும் முடியாது அப்படின்னு ஒரு ஆச்சரியப்பட்டு பார்க்கும்போது நித்யானந்த பிரபு அவரை பிடிச்சிடுறார். பிடிச்ச உடனே இப்பயாவது நீ நம்பறியா, நான் தான் பலராமர்னு அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப ஸ்ரீதாமர் சொல்றாரு, இப்ப நான் ஓரளவுக்கு நம்புறேன், ஏன்னா இவ்வளவு பெரிய பிரகார சுற்ற வந்து நான்கு முறை பலராமர் மட்டும்னாலதான் சுற்ற முடியும், அப்போ நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீராமர் சொல்றார். அப்போ நித்யானந்த பிரபு சொல்ற, நான் வந்து உன்னை ஒரு அற்புதமான இடத்துக்கு கூட்டிட்டு போக போறேன், அங்க வந்து கண்ணையா உனக்காக வெயிட் பண்றாரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஸ்ரீராமர் கேட்கிறாரு, எங்க எங்க கண்ணையா எங்க, அவர் நான் பார்க்கணும். ஆமா, நீங்க இந்த மாதிரி இருக்கீங்க பலராமா, நீ வந்து நீ எப்படி இந்த மாதிரி ஒரு ரூபத்துக்கு மாறினீங்க அப்படின்னு ஸ்ரீதாமா கேட்கிறார். எல்லாமே ரொம்ப அற்புதமான நிலை, உனக்காக ஒரு புதிய ஒரு அற்புதமான நிலையை வந்து கண்ணையா காமிக்கிறதுக்காக இருக்கார் அவர், நான் அந்த இடத்துக்கு நான் உன கூட்டிட்டு போக போறேன், அங்க ரொம்ப அற்புதமான நிலை நடக்குது, நீயும் அதுல வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்றார். அப்போ ஸ்ரீதாமா சொல்றார், இல்ல இல்ல நான் வந்து அங்கெல்லாம் வரமாட்டேன், நான் வரணும்னா இன்னொரு வயிற்றுக்குள்ளெல்லாம் போயில என்னால் வர முடியாது, அது மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன், நான் வரமாட்டேன்னு சொல்றார். சரி, அது நம்ம அப்புறம் பின்னாடி சிந்திப்போம், நீ முதல்ல போய் கண்ணையா மீட் பண்ணோம், முதல்ல கிருஷ்ணரை பார்ப்போம், அவரை பார்த்ததுக்கப்புறம் நீ அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணா முடிவு பண்ணிக்கலாம், உடனே வரணும் நீ சொல்லிட்டு நித்யானந்த பிரபு சீதாமாட்ட சொல்றார். இப்ப சீதாமா, சரி அப்ப நான் வரேன் அப்படின்னா நீ என்ன முதுகில் தூக்கின்னு போகணும்னு சொல்ற. ஆக்சுவலி கிருஷ்ணலீலையில் என்ன நடக்கும்னா, கிருஷ்ணர் சுதாமெல்லாம் ஒரு கிருஷ்ணர் சீதாமா ஸ்ரீதாமெல்லாம் ஒரு பக்கம் இருப்பாங்க, பலராமர் இன்னொரு பக்கத்தில் இருப்பாங்க. இவங்க ரெண்டு அணியும் சவால் விட்டு விளையாடும் போது வளர்க்கும் போது கிருஷ்ணரோட அணி தோற்றுடும், கிருஷ்ணருடைய அணி தோற்று போன உடனே அவங்க வந்து பலராமருடைய அணியை தன்னுடைய முதுகில் தூக்கிட்டு போகணும். அப்போ எப்பவுமே என்ன நடக்கும்னா, ரெகுலரா ஸ்ரீதாமா பலராமத்துடைய முதுகில் தூக்கின்னு போவார். அப்ப இதோட சொல்லுவார், நித்யானந்த பிரபுட்ட நீங்க என்னுடைய முதுகில் என்ன முதுகில் தூக்கின்னு போறீங்களா அப்படின்னு சொல்லி நித்யானந்த பிரபு ரொம்ப சந்தோஷமா அவரை தூக்கின்றார். அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து நவதீபத்துக்கு வராங்க. அப்படி நவதீபத்துல வந்த உடனே அவர் சைத்தன்ய மகாபிரபு கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபு சந்திக்கிறார். அங்க வந்து பார்த்தா அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, கிருஷ்ணரும் அவருடைய சகாக்களும் இப்போ வந்து அவர் எதிர்பார்த்த ரூபத்தில் இல்ல, கிருஷ்ணர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவா இருக்கார், அவர் வந்து உருக்கிய பொன்னிறத்துல இருக்கார், அவர் தலையெல்லாம் சவரம் செய்யப்பட்டிருக்கு, அவருடைய சகாக்கள்லாம் சுற்றி இருந்து அவருடைய புகழ் பாடிட்டு இருக்காங்க. அப்போ நித்யானந்த பிரபுவும் ஸ்ரீதாமா வந்த உடனே சைத்தன்ய மகாபிரபுவோட ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். ஆலிங்கனம் பண்ணோடனே ஸ்ரீதாமா கேட்கிறார், கிருஷ்ணா என்னது இந்த மாதிரி நான் பார்த்தது இல்லை, உன்னை எப்பவும் நான் சாமசுந்தரா தான் பார்த்துருக்கேன், இது என்ன தோற்றம், ஏன் நீ தலையை சவரம் செய்திருக்க, உன்னுடைய கூந்தல் ரொம்ப அழகா இருக்குமே, அந்த கருநிற கூந்தல் சுழன்று உன் முகத்துல பட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பார்க்கறதுக்கு, ஏன் இந்த மாதிரி ஒரு தோற்றம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஸ்ரீதாம சைத்தன்யமாப்த கேட்டார். சைத்தன்யமாப்த சொல்றார், ஸ்ரீதாமா என்னால உன்னை பிரிந்து இருக்கவே முடியாது, இப்ப நம்ம வந்து வரக்கூடிய இதுல வந்து கலியுகம் வரப்போகுது, அந்த கலியுகத்துல ஜனங்களுடைய நன்மைக்காக நான் திரும்பவும் அவதரிக்கிறதா இருக்கும், அப்போ நம்ம வந்து நாம சங்கீர்த்தனத்தை பண்ண போறோம், அப்ப நம்ம எல்லாரும் கீர்த்தனம் செய்து ரொம்ப அற்புதமா ஆனந்தம் அனுபவிப்போம், அந்த பிரேமத்தை அனுபவிப்போம், அப்போ நீயும் என் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரபு ஸ்ரீதாமர்கிட்ட சொல்ற. ஸ்ரீதாமரும் அந்த லீலைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருது. அப்போ நித்யானந்த பிரபு சொல்றார், ஸ்ரீதாமா நீ எல்லாருக்கும் ரொம்ப பிரியமானவர், இந்த 12 கோபாலர்களுக்கும் நீ ரொம்ப பிரியமானவர், கிருஷ்ணருடைய எங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் நீ பிரியமானவர், உனக்கும் எனக்கும் என்ன எந்த வித்தியாசமும் கிடையாது, அதனால நீ வேற நான் வேற இல்லை அப்படின்னு சொல்லி நித்யானந்த பிரபு சொல்லிட்டு சொல்றார். பலராமர் சொல்றார், நீ எனக்கு ரொம்ப பிரியமானவன், நீ வேற நான் வேற இல்லைங்கிறனால உன்னுடைய நாமம் கலியுகத்துல நீ வந்து சைத்தன்ய லீலையில அபிராம்னு அழைக்கப்படுவேன், அபிராம் அபிராம் அப்படிங்கிறது பலராமர் குறிக்கிறது, அவரும் பலராமரும் வேற இல்லை அப்படிங்கிற குறிக்கிற மாதிரி அபிராம்ங்கிற திருநாமத்தை வந்து நித்யானந்த பிரபு கொடுத்தார். இப்படி கிருஷ்ண லீலையில பலராமருக்கும் கிருஷ்ணருக்கும் நித்தியமா அவங்க கூட அன்பு பரிமாற்றம் செய்த அந்த அந்த ஸ்ரீராமர் அபிராம் தாக்கூரரா கலியுகத்துல தோன்றினார். ஜாய் ஸ்ரீ அபிராம் அபிராம் தாஸ் தாக்கூர் கி ஜாய். அபிராம் தாஸ் தாக்கூர் அமானுஷ்யமான அதி அற்புதமான சக்திகளையும் லீலைகளையும் புரிந்திருக்கார். நம்முடைய சிந்தனைகளுக்கும் கற்பனைகளுக்கெல்லாம் நம்முடைய சிந்தனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட அந்த லீலைகள், அதை வந்து அவர்னால மட்டும்தான் செய்ய முடியுங்கிற மாதிரி அந்த லீலைகள்லாம் இருக்கும். அவர் அபிராம் தாக்கூரர் அவருடைய ஸ்பெஷாலிட்டி, அவருடைய சிறப்பு என்னன்னா, அவர் ஒரு மிக சுத்த பக்தர். அவர் வந்து சைத்தன்ய லீலையில அவ்வளவு தூரம் கிருஷ்ணர் மேல உள்ள பிரேமத்தை வெளிப்படுத்தினார். சைத்தன்ய மகாபிரபுக்கும் நித்யானந்த பிரபுக்கும் மேலே ரொம்ப ஆழமான பக்திய பிரேமம் இருந்தது அவருக்கு. கிருஷ்ணர் மேல உள்ள ஆழமான பிரேமத்தை வெளிப்படுத்தினார். அப்போ அவருடைய சுத்த பக்தியினால அவர் அந்த அளவுக்கு பியூரிட்டி தூய்மை இருந்ததுனால அவர் வந்து ஏதாவது சாலக்ராம் விக்கிரகத்தை தவிர வேற எதுக்கு நமஸ்காரம் செய்தாலும் அந்த விக்கிரகம் வெடித்து சிதறிடும். அந்த சாலக்ராம் கூட உண்மையான ஒரிஜினல் உண்மையான சாலக்ராம், ஒரிஜினலான சாலக்ராம் இல்லைன்னா அது வெடிச்சு பீஸ் பீஸ் ஆயிடும், துண்டு துண்டா வெடிச்சிடும். ஒரு சமயம் அபிராம் தாக்கூரர் மேற்கு வங்காளத்துல யாத்திரை போகும்போது ஒரு காளி விக்கிரகத்துக்கு நமஸ்காரம் செய்வார். அப்படி அவர் அந்த காளி விக்கிரகத்துக்கு நமஸ்காரம் செய்யும் போது அந்த சிலையை வெடிச்சிடும். அந்த அளவுக்கு அவர் சக்தி வாய்ந்த ஒரு ஆச்சாரியர். அதே மாதிரி அவர் வைஷ்ணவர்களுக்கும் நமஸ்கரிப்பார். அப்படி அவர் வைஷ்ணவருக்கு நமஸ்கரிக்கும் போது அந்த வைஷ்ணவர் வந்து இவர அளவுக்கு சுத்தமான பக்தர் இல்லைன்னா அவங்களும் உடனே இறந்துடுவாங்க. அவங்களால அந்த அவருடைய அவர் நமஸ்கரிக்கிறத ஏற்றுக்கொள்ற அளவுக்கு அவங்களுக்கு அந்த சக்தி இருந்தாதான், அந்த அளவுக்கு அவங்க சக்தி வாய்ந்த பக்தர்களா இருந்தாதான் அவருடைய அவரை நமஸ்காரத்தை அவங்களால கிரகிச்சுக்க முடியும். அதனால அபிராம் தாக்கூர் வராருன்னு தெரிஞ்சிருந்தாலே எல்லாரும் பயந்து ஓடிடுவாங்க. அவர் முன்னாடி வர்றதுக்கே பயந்துக்குவாங்க. ஏன்னா அவ்வளவு ஒரு சுத்த பக்தர், அவ்வளவு ஒரு தூய்மையான ஒரு ஆச்சாரியர். அவருடைய தூய்மைக்கு முன்னாடி யாருமே நிக்க முடியாது. எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் அவர் வராருன்னா பயந்து ஓடிடுவாங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து சுத்தமான ஒரு ஆச்சாரியர். அந்த உலகத்துல வாழ்ந்தார். அவர் கையில ஒரு சாட்டை வச்சிருப்பார். அவர் ஆக்சுவலி அவர் வந்து ஒரு கோபாலருடைய பாவனையில எப்பவுமே வந்து அபிராம் தாக்கூர் கோபாலருடைய பாவத்திலேயே இருப்பார், அந்த ஸ்ரீதாமாவுடைய பாவத்திலேயே இருப்பார். எப்படி கோபர்கள்லாம் வந்து அந்த கன்றுகளையும் பசுக்களையும் மேய்க்கிறதுக்கெல்லாம் வந்து சவுக்கு வச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு அவரோட கையில ஒரு சவுக்கு வச்சிருப்பார், ஒரு சாட்டை. அந்த சாட்டை வந்து ஜெயமங்கல்னு பேர். ரொம்ப அற்புதமானது, ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த ஜெயமங்கலோடைய சாட்டையுடைய சிறப்பு என்னன்னா, அதை வச்சு அதால யாரோ டச் பண்ணாலோ, அவர் வந்து அந்த சாட்டையால யாரோ அடிச்சாலும் அவங்களுக்கு உடனே கிருஷ்ண பிரேமம் ஏற்படும். எப்படி கரண்ட்டை தொட்டா, ஒரு மின்சாரத்தை தொட்டா உடனே நமக்கு அந்த மின்சாரத்துடைய தாக்கம் நம்ம உடல் முழுவதும் பரவுது இல்லையா? இப்ப நம்ம வந்து மின்சாரத்துல போய் கை கரண்ட்ல கை வச்சோம்னா உடனே அந்த சக்தி உடல் முழுவதும் பரவி அதை நம்ம உணர முடியும். அது போல அந்த அபிராம் தாக்கூரோட இந்த ஜெயமங்கல சாட்டையால யாராவது ஒரு அவங்க மேல டச் அவங்க மேல பட்டாலே உடனே கிருஷ்ணன் மேல ஒரு தூய்மையான பிரேமத்தை உணர முடியும். அவங்க கண்கள் இருந்தெல்லாம் கண்ணீர் பெருக ஆரம்பிச்சிடும். அவங்க மூர்ச்சி அடைந்து விழுந்துடுவாங்க. அவங்க உடல்ல அஷ்ட சாத்விக பாவம் ஏற்படும். அவங்க உடல்ல மயிரெல்லாம் கூத்திட்டு நிற்கும். அவங்க வந்து சில சமயம் சிரிப்பாங்க, சில சமயம் மயங்கிடுவாங்க. அந்த ஒரு பாவம், அந்த கிருஷ்ணர் மேல உள்ள பிரேமத்தை வந்து வெறுமனே ஒரு கையில் உள்ள அந்த சாட்டை மேல பட்டாலே அவங்களுக்கு அது ஏற்படும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான அது சாட்டை அவர் வச்சிருந்தார் அபிராம் தாஸ் தாக்கூர். அபிராம் தாஸ் தாக்கூர் எப்பவுமே வந்து பகவானுடைய லீலைகளையும், அவர் அவருடைய வீட்டுல எப்பவுமே பாத்தீங்கன்னா வரக்கூடிய பக்தர்களுக்கு சேவை பண்றது, அடியார்களுக்கு சேவை பண்றது, அவங்க கூட இருந்து அன்பு பரிமாற்றம் செய்யறது, அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறது, இப்படி அவரும் அவருடைய மனைவி மாலினி தேவியும் வைஷ்ணவ கைங்கரியத்தை தொடர்ந்து செய்வாங்க. எந்த வைஷ்ணவர் அந்த வழியா வீட்டு வழியா வந்தாலும் அவங்களுக்கு சேவை பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டுல எப்பவுமே நாம சங்கீர்த்தம் நடந்துகிட்டு இருக்கும். அதை சில சமயம் அவங்க கிருஷ்ணோட லீலைகளை பற்றி விவாதிப்பாங்க. இந்த மாதிரி எண்ணற்ற லீலைகளை வந்து அவங்க வீட்டுல பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அபிராம் தாக்கூருக்கும் அவருடைய பக்த சைத்திரமாவுடைய சகாக்கள் நித்யானந்த பிரபு உங்களுக்கு இடையில நிறைய அன்பு பரிமாற்றங்கள் நடந்திருக்கு. ஒரு சமயம் ஸ்ரீனிவாஸ் ஆச்சாரியர், ஸ்ரீனிவாஸ் ஆச்சாரியர் நம்ம சம்பிரதாயத்தில் ஒரு முக்கியமான ஆச்சாரியர். அதாவது பஞ்சதத்துவங்கள் வந்து முதல் தலைமுறை, பஞ்சதத்துவங்களுக்கு அப்புறம் ரெண்டாவது தலைமுறை ஆறு கோஸ்வாமிகள், அதுக்கப்புறம் மூன்றாவது தலைமுறையாக சொல்லப்படுறவங்க சீனிவாசாச்சாரியர், நரத்தம் தாஸ் தாக்கூர், ஷியாமானந்த் பண்டிட். அதில் சீனிவாசாச்சாரியர் சைத்தன்ய மகாப்பிரபுவோட சக்தி அளிக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அவதாரமாக கருதப்படுறவர். சீனிவாசாச்சாரியர் ஒரு சமயம் அபிராம் தாஸ் தாக்கூரை சந்திக்கிறதுக்கு அவரை அவர் அபிராம் தாஸ் தாக்கூரை மகிமையை தெரிஞ்சுட்டு அவர் சந்திக்க வரும்போது, அப்போ சீனிவாசாக்கர் ஒரு சின்ன பையன், யங் பாய், அவர் வந்து அபிராம் தாஸ் தாக்கூரோட பாதங்களை வந்து நமஸ்கரிப்பார். அப்படி நமஸ்கரிக்கும் போது அபிராம் தாக்கூர் தன் கையில் உள்ள ஜெயமங்களாங்கிற அந்த சாட்டையால் அவர் அடிப்பார். அந்த சாட்டை அவர் மேலே பட்ட உடனே சீனிவாசாச்சாரியார் ரொம்ப ஆனந்தம் அடைவார். அப்படியே அவர் கண்கள் எல்லாம் கிருஷ்ணர் மேலே உள்ள பிரேமத்தை வெளிப்படுத்தி அவர் கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி அப்படியே மூச்சு அடைந்து விழுந்துடுவார். திரும்பவும் நினைவு வந்த உடனே திரும்பவும் அபிராம் தாஸ் தாக்கூரர் அதே சாட்டையால் இன்னொரு அடி வைப்பார். அப்படி இன்னும் திரும்பவும் ரெண்டாவது முறையும் அந்த சாட்டை அவர் மேலே படும்போது திரும்பவும் சீனிவாசாச்சாரியர் அவர் ரொம்ப அற்புதமான அந்த உணர்வுகளை கிரகிச்சுண்டு திரும்பவும் மூச்சேர்ந்து விழுந்தார். இப்படி ஒரு முறை, ரெண்டாவது முறை, மூன்றாவது முறை தொடர்ந்து அவர் அந்த பையன் மேலே சாட்டையால் அடிக்கும்போது அவங்களோட மனைவி ரொம்ப ஆச்சரியமாகிடும். மாலினி தேவிக்கு அவங்க சொல்லுவாங்க, தாக்கூர்ஜி பிரபுஜி, அந்த பையன் சின்ன பையன், அவனை போட்டு இப்படி சாட்டையால் அடிக்கிறீங்களே அப்படின்னு ரொம்ப சிரிச்சுட்டு இருப்பார். ஆனால் சீனிவாசாச்சாரியர் அந்த அந்த சாட்டை மேலே பட்ட உடனே அவருடைய உடம்பெல்லாம் அந்த கிருஷ்ணன் மேலே உள்ள வர்ணிக்க முடியாத, நம்மளை என்னை போன்ற ஆட்களை வர்ணிக்க முடியாத அளவுக்கு அந்த ஒரு ஆனந்தம் அவர் அனுபவித்தார் சீனிவாசாச்சாரியர். ஜெய் அபிராம் தாஸ் தாக்கூர்கி ஜெய். இப்படி சீனிவாசாச்சாரியருக்கும் அபிராம் தாஸ் தாக்கூருக்கும் அன்பு பரிமாற்றம் நடந்தது. அப்புறம் அபிராம் தாஸ் தாக்கூர் அவரை ஆசீர்வதிச்சு அவரை பிரச்சாரத்துக்கு மேலும் கிருஷ்ண உணர்வை அந்த கௌடி வைஷ்ணவத்தை பிரச்சாரம் செய்து கொண்டான எல்லா ஆசீர்வாதங்களையும் அவருக்கு வழங்கினார். இப்படி அபிராம் தாஸ் தாக்கூருடைய கருணையும் சீனிவாசாச்சாரியருக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் உண்மையில அபிராம் தாஸ் தாக்கூர் நித்யானந்தனுடைய சகாக்கள்ல மிகவும் நெருக்கமானவர். நித்யானந்த பிரபு வேற, அபிராம் தாஸ் தாக்கூர் வேற, நம்ம பிரித்து பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேருமே ஈருடல் ஓர் உயிர் மாதிரி ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்க. அப்போ நித்யானந்த பிரபுக்கு, ஆக்சுவலி நித்யானந்த பிரபு வந்து ஒரு அவதூதர். அவர் வந்து எந்த விதமான எதுலையுமே பற்றது இல்லாமல் தன்னை மறந்து எப்பவுமே அவர் கிருஷ்ணர் மேல உள்ள பிரேமத்தை வெளிப்படுத்தக்கூடியவர். ஆனால் அவர் சைத்தன்ய மகாப்பிரபு வேண்டுதலால சைத்தன்ய மகாப்பிரபு எங்கெல்லாம் செல்ல முடியாதோ அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நித்யானந்த பிரபு போய் இன்னும் கீழே இறங்கி ரொம்ப ரொம்ப தீண்டத்தகாதவங்க, நாத்திகர்கள், வரட்டு தத்துவவாதிகள், இந்த மாதிரி ரொம்ப கட்டுண்ட ஆத்மாக்கள், பந்தப்பட்ட ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு வந்து திருமணம் செய்துக்க சொன்னார். இப்போ நித்யானந்த பிரபுக்கு ஜானவா வசுதான் ரெண்டு மனைவி இருந்தாங்க. அப்போ நித்யானந்த பிரபுக்கும் வசுதாவுக்கும் குழந்தை பிறக்கும். அப்போ நித்யானந்த பிரபு குழந்தை பிறந்ததும் தெரிந்த உடனே அபிராம் தாஸ் தாக்கூர் நித்யானந்த பிரபு சந்திக்கிறதுக்காக வருவார். வந்து அந்த நித்யானந்த பிரபு தரிசனம் பண்ணதுக்கப்புறம் அவர் சொல்லுவார், நான் உங்கள் குழந்தையை பார்க்கணும், ஏன்னா நித்யானந்தனுடைய குழந்தைன்னா எவ்வளோ புகழ் வாய்ந்த குழந்தையா இருக்கணும்னு சொல்லிட்டு அபிராம் தாஸ் தாக்கூரர் அந்த குழந்தைக்கு நமஸ்காரம் செய்வார். அப்படி அபிராம் தாக்கூரர் நமஸ்காரம் செய்தவுடனே அந்த குழந்தை இறந்து போடும். அப்போ நித்யானந்த பிரபுக்கும் ஜானவாக்கும் வசுதாவுக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஏன்னா பிறந்த முதல் குழந்தை அபிராம் தாக்கூரர் நமஸ்காரம் பண்ணுன்னு இறந்துடும். நம்ம முன்பே பேசின மாதிரி அபிராம் தாஸ் தாக்கூர் ரொம்ப சுத்த பக்தர். அவரளவுக்கு சுத்தம் இல்லைன்னா அந்த அந்த யார் அவருக்கு நமஸ்கரிக்கிறாங்களோ அவங்க இறந்துடுவாங்க. இப்படி ஒரு முறை ரெண்டு முறை இல்லை, ஓரொரு தடவையும் நித்யானந்த பிரபு குழந்தை பிறக்கும்போது அபிராம் தாக்கூர் ஒருவர் அவர் நமஸ்காரம் செய்து அந்த குழந்தை இறந்துடும். இப்படி ஒரு முறை, ரெண்டு முறை, மூன்று, ஏழு முறை, ஏழு தடவையும் அவங்க குழந்தை பிறக்கும்போது அபிராம் தாஸ் தாக்கூர் வந்து நமஸ்காரம் செய்து அந்த குழந்தை இறந்துடும். இப்போ நித்யானந்த பிரபுவும் வசுதாவும் ஜானவாவும் கதறி அழுவாங்க. இப்படி அபிராம் தாக்கூர் இப்படி பண்றாரு, இப்படி வந்து அவர் நமஸ்கரிக்கிறாரு, அவர் வந்தா நமக்கு குழந்தையே தங்க மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்படுவாங்க. அப்போ எட்டாவதா அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும். அந்த பெண் குழந்தை பிறக்கும் பொழுது அபிராம் தாக்கூர் வழக்கம் போல வந்து நமஸ்கரிக்க வருவார். அப்போ அவங்க ரொம்ப வேண்டி கேட்டுக்குவாங்க, இல்ல இல்ல நீங்க இந்த குழந்தைய நமஸ்கரிக்க கூடாது, இந்த குழந்தையாவது எங்ககிட்ட தங்கட்டும், ஏன் இந்த மாதிரி செய்றீங்க அப்படின்னு சொல்லி அபிராம் தாஸ் தாக்கூர்கிட்ட வேண்டிக்குவார் நித்யானந்தரும் அவருடைய மனைவி வசுதாவும் ஜானவாவும். இப்போ இந்த லீலையில் நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நித்யானந்த பிரபு வந்து சாட்சாத் ஸ்வயம் பகவான் ஈஸ்வரர், அவர் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கணும், அவருக்கும் அப்படின்னா அவருக்கும் அபிராம் தாக்கூருக்கும் இந்த லீலையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், அவங்களுடைய அன்பு பரிமாற்றம் என்ன, ஏன் நித்யானந்த பிரபு அந்த இடத்துல இப்படி நடந்துக்கிறார் அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா, பூர்வாச்சாரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எப்பவுமே பகவான் வந்து தன்னை விட தன்னுடைய பக்தனுக்கு ரொம்ப ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஒரு பக்தர்களுடைய புகழ் இந்த உலகத்துல எப்பவும் நீடிக்கணும், அவங்களுடைய மகிமைகள் அவங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாம் இன்னும் போற்றி புகழப்படணுங்கிறத பகவான் விரும்புவார். அப்ப இந்த லீலையில நித்யானந்த பிரபு அபிராம் தாக்கூருக்கு இன்னும் ரொம்ப புகழ் கிடைக்கணும், அவருடைய மகிமைகள் அவருடைய குணாதிசயங்கள் எல்லாம் இன்னும் ஏற்றம் பெறணுங்கிறதுக்காக இந்த லீலையை அவர் புரிந்து காமித்தார். அப்போ அந்த எட்டாவது பெண் குழந்தை பிறந்த உடனே அபிராம் தாக்கூர் நமஸ்கரிப்பார், அந்த குழந்தை சிரிச்சுட்டே இருக்கும். ரெண்டாவது முறை நமஸ்கரிப்பார், ரெண்டாவது வரையும் சிரிச்சுட்டே இருக்கும். உடனே அந்த குழந்தையை எடுத்து தன்னுடைய மடியில வச்சுட்டு ரொம்ப அற்புதமா ஒரு 100 ஸ்லோகங்களை பாடுவார். அது வந்து அந்த குழந்தைக்கு கங்காதேவின் பேர். ஏன்னா கங்காதேவியே வந்து நித்யானந்த பிரபு குழந்தையா தோண்டினாங்க. அப்போ ஒரு சாதாரண குழந்தையா இருந்தா அந்த குழந்தை இறந்திருக்கும். அந்த கங்கை தேவியே வந்து நித்யானந்த பிரபு குழந்தையா வந்ததுனால உடனே அபிராம் தாக்கூரர் 100 ஸ்லோகங்களை பாடி அந்த குழந்தைய துதித்து பாடினார். அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு தடவை வசுதாவுக்கும் ஜானவாக்கும் நித்யானந்த பிரபுக்கும் குழந்தை பிறக்கும், அந்த தடவை ஆண் குழந்தை. அப்போ நித்யானந்த பிரபு என்ன செய்வார்னா, எல்லாருக்கும் அழைப்பு விடுப்பார். அந்த குழந்தை பிறந்த செய்தியை வந்து எல்லா வைஷ்ணவர்களுக்கும் அவருடைய சகாக்கள் அவருடைய பக்தர்கள் அவருக்கு நெருக்கமானவங்க எல்லாரையும் அந்த திருவிழா கூப்பிடுவார். ஆனா அபிராம் தாக்கூரர் மட்டும் கூப்பிட மாட்டார். எண்ணற்ற வைஷ்ணவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் அந்த நித்யானந்த பிரபு விருந்து கொடுக்கிறார். அந்த குழந்தை பிறந்ததுக்கு விருந்து கொடுத்தார். அப்ப எவ்வளோ இடங்கள்ல இருந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வைஷ்ணவர் வந்து சேர்ந்துன்றாங்க. ஆனா இந்த செய்தி வந்து நித்யானந்த பிரபு வந்து அபிராம் தாக்கூர் தெரிவிக்க மாட்டார். ஏன்னா ஒருவேளை அபிராம் தாக்கூர் வந்து நமஸ்கரிச்சாருன்னா இந்த குழந்தை இறந்து போயிடும், இந்த குழந்தை நம்ம கூட இருக்கணும், இந்த குழந்தை நம்மளை விட்டு போகக்கூடாதுங்கிற காரணத்துக்காக நித்யானந்த பிரபுவும் வசுதாவும் ஜானபாவும் இந்த செய்தியை வந்து அபிராம் தாக்கூர் தெரிவிக்க மாட்டாங்க. இப்படி ஒரு லீலை நடக்கிறது அபிராம் தாக்கூருக்கு தெரியாது, அவர் வந்து அவருடைய ஊர்ல இருக்கார். அப்போ அந்த வழியா ஒரு நாள் இந்த திருவிழாவுக்காக வக்ரேஸ்வர் பண்டிதர்னு ஒரு ஆச்சாரியர், அவரு நம்ம சம்பிரதாயத்தில் ஒரு சிறப்பான அற்புதமான ஆச்சாரியர், அவர் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக வர்றார். அப்படி வரும்போது அபிராம் தாக்கூரர் இருந்த ஊர் வழியா வர்றார். அப்போ அபிராம் தாக்கூரை பார்த்து ஆச்சரியமா கேட்கிறார், என்ன நீங்க இங்க இருக்கீங்க? அங்க நித்யானந்த பிரபு ரொம்ப அற்புதமான ஒரு திருவிழா கொண்டாடிட்டு இருக்கார், அங்க வந்து ஆயிரக்கணக்கான வைஷ்ணவர் ஒன்று கூடியிருக்காங்க, நீங்க போலையா அப்படின்னு கேட்கிறார். அப்போ அப்படி என்ன விசேஷம் அப்படின்னு அபிராம் தாக்கூர் கேட்டார். அப்போ வக்ரேஷ் பண்டிட் சொன்னார், நித்யானந்த பிரபு குழந்தை பிறந்திருக்கு. ஓ அப்படியா, அவர் என்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்படி அவர் அழைப்பு விடுக்கல, அழைக்காத இடத்துக்கு நான் எப்படி போக முடியும்? அது வந்து மரியாதையா இருக்காது, அழைக்காத இடத்துக்கு நான் போகக்கூடாது, அப்படின்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு அபிராம் தாக்கூர் சொல்றார். அப்போ வக்ரேஷ் பண்டிட் சொல்றார், நீங்க நித்யானந்த பிரபு ரொம்ப நெருக்கமானவர், உங்களை அழைத்தாதான் நீங்க போகணுமா, நீங்க அழைக்காமலே கூட போகலாம், அதனால நீங்க ஏன் போகாம இருக்கீங்க, நீங்க உடனே போகணும் அப்படின்னு சொல்றார். அப்படி வக்ரேஷ் பண்டிட் சொல்லும்பொழுது அபிராம் தாக்கூர் சொல்றார், இல்ல இல்ல அவர் கூப்பிடாம நான் எப்படி போக முடியும், அதெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அபிராம் தாக்கூருடைய மனைவி மாலினி தேவி குறுக்கிட்டு சொன்னாங்க, நீங்களே ஒரு கோபர், கோபருக்கு வந்து எந்த விதமான அகங்காரமோ பொறாமையோ கோபமோ இருக்காது, அதனால நீங்க அவர் கூப்பிட்டாதான் போகணுமா, நீங்க தாராளமா போகலாம், நீங்க அதை பத்தியில எதிர்பார்க்க வேண்டாம், நீங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி சொல்றாங்க. ஓ சரி அப்படின்னா பாக்கலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன் அப்படின்னு சொல்லிடுறார். வக்ரேஷ் பண்டிட் சொல்றார், சரி அப்ப நீங்க வரும்போது வாங்க நான் முன்னாடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்ரேஷ் பண்டிதனுடைய யாத்திரையை தொடர்ந்தார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அபிராம் தாக்கூருக்கும் நித்யானந்தும் சந்திக்கணும்னு ஒரு விருப்பம் ஏற்படுது, அவர் குழந்தையை தரிசிக்கணும்னு. அப்ப தன்னுடைய மனைவிட்டு சொல்லிட்டு ஜெய சச்சிநந்தன கௌரஹரி, ஜெய சச்சிநந்தன கௌரஹரி அப்படின்னு மகாபலி புகழ பாடிட்டு அபிராம் தாக்கூரும் நித்யானந்த பிரபு இருக்கக்கூடிய இடத்துக்கு வர்றார். அப்படி அவர் வரும்பொழுது வர வழியில கங்கையை கடந்துதான் வரணும், கங்கையை வந்து கடந்து போறதுக்கு படகு ஓட்டிகள்லாம் இருப்பாங்க. அப்படி அவர் நிறைய வைஷ்ணவர்கள் வந்து கங்கையை கடந்து கொண்டே விடுவாங்க. அபிராம் தாக்கூர் வந்து அவரும் வந்து கேட்பார், நான் இந்த மாதிரி கங்கையை தாண்டி போகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த படகோட்டி கேட்பார், உங்க பேர் என்ன, நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க? ஏன்னா நித்யானந்த பிரபு வந்து எங்களுக்கு ஒரு கட்டளை இட்டிருக்கார், இந்த அபிராம் தாக்கூர்னு ஒருத்தர் வருவாரு, அவரை மட்டும் படகுல ஏத்தாதீங்க, இங்க கொண்டு வரக்கூடாது, அவர் இங்க வரக்கூடாது, அவர் ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது, அதனால அவர் இங்க வந்தாருன்னா நீங்க கூட்டிட்டு வரக்கூடாது, இதனுடைய கட்டளை அப்படின்னு நித்யானந்த பிரபு அந்த படகோட்டிகிட்ட எல்லாம் சொல்லிடுவார். படகோட்டிகள் எல்லாம் கூப்பிட்டு நித்யானந்த பிரபு அபிராம் தாக்கூர் ஒருத்தர் வருவாரு, அவரை படகுல ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிடுவார். அப்போ அந்த படகோட்டிகள்லாம் கேட்பாங்க, நீங்க நாங்க நினைக்கிறோம் நீங்க தான் அந்த அபிராம் தாக்கூர்னு. அப்படியா சொல்லும்போது அவர் சொல்ல, ராமாமா நான் தான் அபிராம் தாக்கூரர், நான் உடனே கங்கையை கடந்து போகணும், அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கெல்லாம் ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை அவங்க மாட்டிட்டுருவாங்க. ஏன்னா இவரை படகுல ஏத்துலனா வைஷ்ணவ அபராதம் செய்த மாதிரி ஆயிடும், அதே சமயம் கூட்டின்னு போனால் நித்யானந்த பிரபுக்கு அபராதம் செய்த மாதிரி ஆயிடும். ரொம்ப தர்ம சங்கடமான நிலையில் இந்த படகோட்டிகளை என்ன பண்ணுவாங்கன்னா, படகை வந்து கங்கை நீரில் மூழ்கி அடிச்சுட்டு அவங்களும் நீந்தி போடுவாங்க வேற வழி தெரியாமல். அந்த சமயத்தில் அபிராம் தாக்கூர் என்ன பண்ணுவார், தன்னுடைய சதரை எடுத்து கங்கை மேலே போடுவார். அப்படியே இந்த சதர் கங்கையில் மிதந்து வரும், அதில் மேல ஏறி உட்காந்துட்டு அபிராம் தாக்கூர் கங்கையை கடந்து போவார். ஜாய் ஸ்ரீ அபிராம் தாஸ் தாக்கூர் கி ஜாய். அப்படி அபிராம் தாக்கூர் அந்த கங்கையை கடந்து போகும்போது எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாயிடும். அப்போ பக்தர்கள் எல்லாம் வைஷ்ணவன் எல்லாம் போய் நித்யானந்தர் சொல்வார், இதோ அபிராம் தாக்கூர் வரார், அபிராம் கோபால் தாக்கூர் வரார், ஜாய் அபிராம் தாக்கூர் கி ஜாய் அப்படின்னு சொன்ன உடனே நித்யானந்தரும் அவருடைய சகாக்களும் மற்ற வைஷ்ணவர்களும் ரொம்ப அற்புதமா கீர்த்தனம் பாடிட்டு வராங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு கீர்த்தனை பாடிட்டு வந்து அபிராம் தாக்கூர் வர வைக்கிறாங்க. அப்போ அபிராம் தாக்கூர் ரொம்ப சந்தோஷமா நித்யானந்தரும் கூட வராங்க. வந்த உடனே அபிராம் தாக்கூர் இருக்காங்க, ஆக்சுவலி வரக்கூடிய வைஷ்ணவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய விருந்து நித்யானந்தரும் ஏற்பாடு செய்திருக்கார். அபிராம் தாக்கூர் சொல்றாரு, நான் ரொம்ப தூரத்துல எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு, பசியா இருக்கு, நான் உடனே மகாபிரசாதம் சாப்பிடணும்னு சொன்ன உடனே நித்யானந்த பிரபு அவரை கூட்டின்னு போய் அவருக்கு ஆசிரமம் எல்லாம் கொடுத்து அவருக்கு பிரசாதம் பரிமாறுறார். அபிராம் தாக்கூர் சாப்பிட்டுட்டே இருக்கார். பார்த்தா அங்கே அங்கே சமையலறையில் உள்ள எல்லா பதார்த்தங்களும் எல்லாமே கொண்டு வந்து அவருக்கு சேவனம் பண்ணிகிட்டே இருக்காங்க, அவரு சாப்பிட்டுட்டே இருந்தார். உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாயிரும். இப்போ நித்யானந்த பிரபு சொல்லுவார், அபிராம் இது என்னது நீங்கள் இப்படி மற்றவங்களை, ஆக்சுவலி நம்ம கோபர்கள், கோபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களுக்கும் கொடுத்து சாப்பிடுவாங்க, அவங்க மட்டும் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நீங்களும் மற்றவங்களுடைய மற்ற பக்தருடைய நலனையும் நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி நித்யானந்த பிரபு விளையாட்டை சொல்லுவார். அப்போ அபிராம் சொல்லுவார், நான் ஒரு கோபாலன், முதல் நான் சாப்பிட்டதுக்கு தான் மற்றவங்களுக்கெல்லாம் கொடுப்பேன், இப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதை பற்றி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா பதார்த்தங்களையும் சாப்பிடுவார். அதுக்கப்புறம் நித்யானந்த பிரபு சொல்லுவார், நீங்கள் போய் சமையலறையில் பாருங்கள் அப்படின்னு சொன்னோடனே நித்யானந்த பிரபு சமையலறையில் போய் பார்த்தோன்னே அந்த பதார்த்தங்கள்லாம் அப்படியே இருக்கும். அதை பார்த்தோன்னே நித்யானந்த பிரபுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடும். ஜாய் ஸ்ரீ அபிராம் தாஸ் தாக்கூர் கி ஜாய். யார் தான் அவங்க லீலையை புரிஞ்சிக்க முடியும்? பிருந்தாவன் தாஸ் தாக்கூர் ரொம்ப அழகாக சொல்கிறார், அபிராம் தாஸ் தாக்கூருக்கும் நித்யானந்த பிரபுக்கும் நடந்த லீலைகளை யார் தான் புரிஞ்சிக்க முடியும்? அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப உன்னதமானவர்கள், அவங்க லீலைகள்லாம் நம்மளை போல் உள்ள சாதாரண மனுஷங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் பிரசாதம்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த மகா பிரசாதம் வந்து மற்ற வைஷ்ணவர்களுக்கும் விநியோகிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் நித்யானந்த பிரபு தாம்பூலம் கொடுத்தார். அபிராம் தாஸ் தாக்கூர் சொன்னார், பிரபு இன்னைக்கு உங்களுக்கு எந்த விசேஷத்துக்காக இப்படி விருந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு எனக்கு பையன் பிறந்திருக்கான்னு சொல்றார். அப்படியா, நான் உடனே பார்த்து அவருக்கு நமஸ்கரிக்கணுமே, ஏன்னா உங்களுடைய பையன் இல்லையா அப்படின்னு சொன்னோம். நித்யானந்த பிரபு சொல்லுவார், அஜிஜோ நீங்க ஒன்றும் நமஸ்கரிக்க வேண்டாம், இந்த குழந்தை எங்க கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார். அப்ப ஜானவாவும் வசுதாவும் வந்து கதறி அழுவாங்க, பிரபு வேண்டாம் வேண்டாம், நீங்க நமஸ்கரிக்க வேண்டாம், நீங்க அந்த குழந்தைய இங்கிருந்தே ஆசீர்வதிங்க, அந்த குழந்தை நல்லா இருக்கட்டும், நீங்க நமஸ்கரிச்சா அந்த குழந்தை இறந்துடும், எங்களுக்கு அந்த குழந்தை எங்க கூட இருக்கணும். அப்ப சொல்லுவார், என்னது இது, நித்யானந்தருடைய பையன் அவர் சாதாரணமான பையனா இருக்கணுமா, இருக்கக்கூடாது, அவர் நல்ல பகவானுடைய அம்சமா இருக்கணும், பகவானுடைய சக்தி அளிக்கப்பட்ட ஒரு அவதாரமா இருக்கணும், அப்பேற்பட்ட குழந்தையாக தான் அது இருக்க முடியும், அதனால எனக்கு அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, உடனே அந்த குழந்தையை கொண்டு வாங்க நமஸ்கரிக்கணும் பார். இப்படி எவ்வளவு சொல்லியும் வசுதாவும் ஜானவாவும் கதறி அழுதாங்க. நித்யானந்தர் ரொம்ப அன்போட வேண்டிக்கிட்டாரு, ஆனா அவர் முடிவு மாத்திக்கிற மாதிரியே இல்லை, இல்ல இல்ல முடியாது, அந்த பையனுக்கு நமஸ்காரம் பண்ணியே ஆவேன் அப்படின்னு அபிராம் தாக்கூர் பிடிவாதமா இருப்பார். அப்ப வேற வழி இல்லாம அந்த குழந்தை எடுத்துட்டு வருவாங்க. அந்த பையனை எடுத்துட்டு வந்த உடனே, அந்த குழந்தை எடுத்துட்டு வந்த உடனே அபிராம் தாக்கூர் அப்படி சாஷ்டாங்கமா நமஸ்கரிப்பார். அந்த குழந்தை அவர் பார்த்து அப்படியே சிரிக்கும். திரும்பவும் ரெண்டாவது முறை நமஸ்கரிப்பார், திரும்பவும் சிரிக்கும். மூன்றாவது முறை நமஸ்கரிப்பார், திரும்பவும் சிரிக்கும். உடனே அந்த குழந்தை எடுத்து தன் மடியில உட்கார வச்சு ரொம்ப அற்புதமான ஒரு 8 ஸ்லோகங்களை பாடுவார். அப்ப அவர் சொல்லுவார், அங்க உள்ள பக்தர்கள்ட்ட எல்லாம் எண்ணற்ற வைஷ்ணவர்கள், ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் அங்க குழுமி இருந்தாங்க, அவங்ககிட்ட எல்லாம் சொன்னார் அபிராம் தாக்கூரர், இந்த குழந்தை வேற யாரும் இல்ல, யாரும் அந்த சமயத்துல சைத்தன்ய மாப்பிள்ளை லீலை முடிந்து அவர் மறைந்து போயிட்டார். சைத்தன்ய மாப்பிள்ளை லீலை முடிந்து அவர் மறைந்து போன சமயத்துல அவர் இந்த உலகத்தை விட்டு திரும்பவும் தன்னுடைய நித்தியமான லீலையில அவர் கலந்தினார். அந்த சமயத்துல இந்த குழந்தை நித்யா பிரபு பிறந்திருந்தது. அப்போ அபிராம் தாக்கூர் சொன்னார், யாரெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு மகாபிரபு சந்திக்கலையோ அவங்கெல்லாம் இப்ப வந்து தரிசனம் பண்ணலாம், இந்த குழந்தையை மகாபிரபு வேற இல்லை அப்படின்னு. அதே மகாபிரபு தான், சைத்தன்யர் தான் இப்போ வந்து இந்த குழந்தையா நித்யான பிரபு குழந்தையா வந்திருக்கார், இவர் பீர்சந்திர பிரபு அப்படின்னு சொல்லிட்டு பீர்சந்திர பிரபு குறித்து ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள், ஒரு 8 அஷ்டகம் வீர் சந்திர அஷ்டகம் சொல்லி ரொம்ப அற்புதமா அபிராம் தாஸ் தாக்கூர் பாடினார். ஏன்னா அந்த குழந்தை சாதாரண குழந்தை கிடையாது, அது மகாபலி அம்சமாகவும் கருதப்படுது, சீரோசாய் விஷ்ணுடைய அவதாரமாகவும் கருதப்படுது. இப்படி இந்த உலகத்துல நித்யானந்தருடைய கருணையினால மகாபலுடைய கருணையினால நமக்கு இன்னொரு அற்புதமான ஒரு ஆச்சாரியார் வீர் சந்திர பிரபு கிடைச்சார். ஜெய் ஸ்ரீ வீர் சந்திர பிரபு கி, ஜெய் ஸ்ரீ அபிராம் தாஸ் தாக்கூர் கி. இப்படி அபிராம் தாஸ் தாக்கூர் அந்த இடத்துல நித்யான பிரபு அபிராம் தாஸ் தாக்கூரும் அவருடைய வீர் சந்திர பிரபுடைய அற்புதமான அந்த லீலைகள், நித்யான லீலைகள், அபிராம் தாக்கூருடைய மகிமைகள் எல்லாம் அந்த இடத்துல பக்தர்லாம் பார்த்து ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சாங்க. எப்படி அபிராம் தாஸ் தாக்கூர் நம்முடைய சிந்தனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட அமானுஷமா நிலையில புரிந்தார். ஒரு சமயம் அபிராம் தாஸ் தாக்கூர் கோபனுடைய மூடு வந்துடும் அவருக்கு, அந்த சீதாமாவுடைய மூடு வந்து கிருஷ்ணர் மேல உள்ள அற்புதமான அந்த இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அப்ப கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்கிற ஒரு மனோபாவம் அவருக்கு வந்துடும். அப்போ அவருக்கு உடனே புல்லாங்குழல் வாசிக்கணும்னு சொல்லி அபிராம் தாக்கூர் என்ன பண்ணுவாருன்னா புல்லாங்குழல் வாசிக்கணும் தேடுவார். நான்கு திசையிலும் இங்கே அங்கேயும் ஓடி போய் தேடுவார். கடைசியில் பார்த்தா ஒரு பெரிய மரம் சரிந்து விழுந்திருக்கும். அந்த மரத்தை வந்து சாதாரணமாக 16 பேரோ இல்லை 32 பேரோ சேர்ந்தா கூட நகர்த்தக்கூட முடியாது. அந்த மரத்தை ரொம்ப எளிமையாக எடுத்து அப்படி புல்லாங்குழலை வாசிப்பார். ரொம்ப அற்புதமாக அந்த மரத்தில் வந்து எளிமையாக தூக்கி அதை வந்து புல்லாங்குழல் மாதிரி ஏந்தி அப்படியே கிருஷ்ணருடைய ஸ்மரணத்தில் வாசிச்சார். ஜெய் ஸ்ரீ அபிராம் தாஸ் தாக்கூர் கி, ஜெய் ஹோ. இன்னொரு சமயம் அபிராம் தாஸ் தாக்கூர் ஸ்ரீகாந்தாங்கிற இடத்துல ஒரு அற்புதமான பக்தர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் பேர் முகுந்த தாஸ். முகுந்த தாஸ் சைத்தன்மாவுடைய சாகர்களில் ரொம்ப ஒரு ஆச்சரியமான பக்தர். அவருக்கு ஒரு பையன் இருந்தார், அவர் பேர் வந்து ரகுநந்தன். ரகுநந்தன் குழந்தையிலிருந்தே அவருடைய அப்பா ஒரு வைஷ்ணவராக இருந்ததுனால குழந்தையிலிருந்தே மகாபலி லீலையெல்லாம் கேட்டு மகாபலி லீலையில் கவரப்பட்டு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பக்தர் ரகுநந்தன். அவங்க வீட்டில் ஒரு கோபிநாதர் விக்கிரகம் இருக்கும், அந்த கோபிநாதருக்கு தினமும் முகுந்த தாஸ் வந்து ஆராதனை செய்வார், அபிஷேகம் செய்வார், தேவா நிவேதனங்கள் செய்வார். அப்போ ஒரு நாள் ஏதோ ஒரு வேலையாக முகுந்த தாஸ் வெளியே போனார். அப்படி வெளியே போகும்போது ரகுநந்தனை கூப்பிட்டு, ரகுநந்தன் இன்னைக்கு அப்பா வந்து வெளியில் போகிறேன், நீ கோபிநாதுக்கு வந்து போகா படைச்சிடுன்னு சொன்னார். அப்போது ரகுநந்தன் சொல்வார், அப்பா எனக்கு மந்திரம் ஒன்றும் தெரியாது, நீ வந்து அன்போடு கூட கோபிநாத் ஏற்றுக்குவார் அப்படின்னு சொல்லுவார். அப்போது ரகுநந்தன் போகாவை வந்து கொண்டு போய் கோபிநாத் முன்னாடி வச்சு பிரார்த்தனை செய்வார். இப்போ அவர் சின்ன பையனாக்கெல்லாம் அவர் நினச்சிருந்துவார் கோபிநாத் எல்லாத்தையும் சாப்பிடுவார்னு. ஆனால் கோபிநாத் சாப்பிடல, அப்படியே இருந்தது. அப்போ ரகுநந்தன் அழ ஆரம்பிச்சிடுவார். உடனே அவருடைய அந்த டிவோஷனுடைய பக்தியை பார்த்துட்டு கோபிநாத் எல்லாமே ஒரு பறிக்க விடாமல் எல்லா பிரசாதங்களையும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார். வெளியில் போன முகுந்ததாஸ் திரும்ப வந்து கேட்டார் ரகுநந்தன்ட்ட, அவருடைய மனைவிட்ட கேட்டாங்க இன்னைக்கு மகாபிரசாதம் எங்கே ஆகும்போது ரகுநந்தன் கொண்டு வரவே இல்லை, கேட்டதுக்கெல்லாம் கோபிநாத் சாப்பிட்டாருன்னு சொன்னாங்க. அப்படியா, அப்படியா நடந்தது, இது ஆச்சரியமா இல்லை இருக்கு. அப்போ முகுந்தாசனார், சரி திரும்ப நீ லட்டு பண்ணு, லட்டு பண்ணி கொண்டு வான்னு சொன்னார். உடனே அவங்க மனைவி வந்து லட்டு பண்ணி முகுந்ததாஸ்ட்டு கொடுத்தாங்க. இப்போ முகுந்ததாஸ் தன்னுடைய பையன் ரகுநந்தனை கூப்பிட்டார், ரகுநந்தா நீ போய் இந்த லட்டு கோபிநாதுக்கு நிவேதனம் செய் அப்படின்னார். உடனே ரகுநந்தன் அந்த லட்டு எடுத்துருந்து கோபிநாத் முன்னாடி வச்சு ரொம்ப பணிவாக ரொம்ப எளிமையாக ரொம்ப அன்போடு பிரார்த்தனை செய்தார். கோபிநாத் இந்த லட்டை நீ சாப்பிடணும். கோபிநாத் சொன்னார், இப்போதான் நான் எனக்கு விருந்து கொடுத்த, இப்படி நான் சாப்பிட்றது அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப அன்போடு வேண்டிட்டார். உடனே கோபிநாதர் வந்து அந்த லட்டை எடுத்து பருக போனார். இந்த பார்த்தோடனே ரகுநந்தனுடைய அப்பா முகுந்தாருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா என்னுடைய பையன் ரகுநந்தனுக்கு இவ்வளோ ஒரு பக்தியாக பகவான் மேலே, அவரை நேருக்கு நேர் அவங்க கூட அன்பு பரிமாற்றம் செய்கிறார், அவன் படைத்த போகாவை ஏற்றுக்கிறார், நான் ரொம்ப பாக்கியம் செய்திருக்கேன்னு ரகுநந்தனுடைய அப்பா முகுந்ததாஸ் ரொம்ப திருப்தி அடைஞ்சார். அப்போ ஒரு நாள் அவங்க சைத்தன்ய மகாபிரபு சந்திக்கும் போது, சைத்தன்ய மகாபிரபு சந்தித்து அவங்க நமஸ்கரித்தாங்க ரகுநந்தனும் முகுந்ததாஸும். அப்போ ரகுநந்தன் மகாபிரபு கேட்டார் முகுந்ததாஸ்ட, முகுந்தா உங்கள் ரெண்டு பேரில் யார் அப்பா யார் பையன் அப்படின்னு கேட்டார். உண்மையில் முகுந்ததாஸ் தான் அப்பா, ரகுநந்தா வந்து பையன். அப்போது முகுந்தா சொல்வார், முகுந்ததாஸ் சொல்வார் மகாபிரபுட்ட, மகாபிரபு ரகுநந்தன் தான் என்னுடைய அப்பா, ஏன்னா அவருக்கு வந்து பகவான் மேலே அவ்வளோ ஒரு பக்தி, அவ்வளோ ஒரு பிரியம் இருக்குது, அதனால் அவர்கிட்டிருந்து நான் பக்தி தூண்டு கற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே மகாபிரபு ரொம்ப சந்தோஷமாயிடுவார் அவர் மேலே. ஸோ அந்த அளவுக்கு ரகுநந்தன் வந்து, ரகுநந்தன் தாக்கூர் வந்து ஒரு மிகப்பெரிய சுத்த பக்தர் சின்ன வயதுலேருந்தே. இப்படி ரகுநந்தனுடைய மகிமைகள்லாம் தெரிஞ்சுட்டு அபிராம் தாக்கூர் என்ன பண்ணார்னா, அந்த மாதிரி ஒரு பக்தனுக்கு நான் நமஸ்காரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஸ்ரீகாந்தா வந்தார். அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் பயம், ஏன்னா இவர் யாருக்காக நமஸ்காரம் பண்ண அவங்க இறந்து போயிடுவாங்க. அவருக்கு இவர் நமஸ்காரம் பண்றவங்க அந்த அளவுக்கு பக்தி இல்லைன்னா அவங்க இறந்துருவாங்க. சுத்தமான பக்தர் இல்லைன்னா அவங்க இறந்துருவாங்கன்னு சொல்லி எல்லாம் பயந்து இங்கேயும் ஓடிட்டாங்க. அவர் தேடிந்தே வர்றாரு. ரகுநந்தனுடைய வீடு எங்க இருக்குன்னு கேட்டு ஒரு வகையா ரகுநந்த தாசோட வீடை கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. வந்தோடனே முகுந்த தாஸ கேட்டார், ரகுநந்தன் இருக்காரா, நான் அவர் பார்க்கணும்னு சொன்னோடனே முகுந்த தாஸுக்கு புரிஞ்சு போயிடும், அபிராம் தாக்கூர் தன்னுடைய பையனுக்கு நமஸ்காரம் செய்ய வந்திருக்காரு, என்ன பண்றது. ஏன்னா தன்னுடைய அப்பாவுக்கு தன் பையன் மேல அவ்வளவு ஒரு பிரியம், எங்கேயாவது இவர் நமஸ்காரம் பண்ண போய் ரகுநந்தன் இறந்து போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது தெரியாம ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவர் மாட்டிக்குவார். முகுந்த தாஸ் கேட்பார், ரகுநந்தன் அபிராம் தாக்கூர் கேட்கிறார், ரகுநந்தன் எங்க நான் அவரை பார்க்கணும், அவருடைய புகழை கேட்டு வந்திருக்கேன், அப்பிலப்பட்ட ஒரு சுத்த பக்தர் அவர். அப்ப அந்த சமயத்தில் ரகுநந்தனும் பகவானுடைய விருப்பத்தினாலேயோ இல்ல முகுந்த தாசோட நல்ல நேரமா அவர் வீட்டில் இல்லை, அவர் வெளியே போடுவார். அப்ப சொல்வார் முகுந்த தாஸ், ரகுநந்தன் நீங்க இல்ல, அவர் எங்க போனான் தெரியல, எப்போ வருவார் தெரியாது அப்படின்றார். கொஞ்ச நேரம் இருந்து பார்ப்பார், ரகுநந்தன் வரலன்னு ரொம்ப ஏமாற்றத்தோட மன வருத்தமாயி அபிராம் தாக்கூர் சொல்லுவார், உங்க பையன் ஒரு சுத்த பக்தர், அவனை பார்த்து நமஸ்கரிக்குன்னு நான் வந்தேன், எனக்கு அந்த பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வர்றார். அப்படி வர்ற வழியில போர்தங்கா அப்படிங்கிற இடம் இருக்கு. அந்த போர்தங்காங்கிற இடம் ஸ்ரீகாந்த் வந்து கொஞ்சம் தள்ளி ஒரு கிராமம். அந்த போர்தங்காங்கிற இடத்துல ரகுநந்தன் கிருஷ்ணருடைய ஸ்மரணத்தில் இருப்பார். அப்ப ரகுநந்தனை பார்த்த உடனே அபிராம் தாக்கூர் ரகுநந்தனும் தூரத்திலிருந்து பாக்குறாங்க. பார்த்த உடனே ரகுநந்தனுக்கு அபிராம் தாக்கூர் புரிஞ்சது, இந்த ஒரு சிறுவன் இந்த பையன் தான் வந்து. அப்புறம் ஒரு தேஜஸ், ரகுநந்தன் வந்து அவருடைய கண்கள்லாம் தாமரை இதழ் மாதிரி விரிந்து ரொம்ப அவருடைய உடல்ல ஒரு தேஜஸ், காலில் நூப்புறம் கொலுசு அறிஞ்சிருந்தார், மார்பங்கள்லாம் விரிந்து இருந்தது, உடல்லாம் கைகள்லாம் புஜங்கள்லாம் விரிந்து ரொம்ப அழகா இருந்தார். அவரை பார்த்த உடனே புரிஞ்சிருந்தார் அபிராம் தாக்கூர் இவரு தான் ரகுநந்தனா இருக்கணும்னு. உடனே அவர் நமஸ்காரம் செய்தார். ஆனா ரகுநந்தனுக்கு ஒண்ணுமே ஆகல, ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து பகவான் மேல ஒரு தூய்மையான பக்தரா இருந்தார். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் சந்தோஷமா ஆலிங்கனம் பண்ணி அற்புதமா நர்த்தனம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க பகவானுடைய நாமத்தை பாடிட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு ரெண்டு பேரும் தன்னை மறந்து பகவானுடைய பிரேமத்துல மூழ்கி போய் அவ்வளவு அற்புதமா கீர்த்தனம் செய்து பாடி ஆடுவாங்க ரகுநந்தனும் அபிராம் தாக்கூரும். அப்போ நல்ல வேகமா சுத்தி ஆடும்போது ரகுநந்தன் தாக்கூருடைய காலில் வந்து ஒரு கொலுசு அவருடைய காலில் இருந்து கழுண்டு ரொம்ப தூரம் கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் தள்ளி போய் விழுமா. அந்த அளவுக்கு ரொம்ப வேகமா நடனம் செய்வார். அந்த கொலுசு ரொம்ப தூரம் போய் அகைகாட் அப்படிங்கிற இடத்துல, அகைகாட்ங்கிற கிராமம் இந்த இடத்துல கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடம், அந்த இடத்துல விழுந்தது. அந்த விழுந்த இடத்துக்கு வந்து இப்போ அந்த இடத்துல பக்தர்லாம் போய் அந்த இடத்த தரிசிக்கலாம். அதுக்கு நூப்பூர் குண்டுன்னு பேர். நூப்பூர்னா சலங்கை, கொலுசு, குண்டுனா குளம். அந்த நூப்பூர் விழுந்த இடம் வந்து அந்த அந்த இடத்துல அந்த குளத்துக்கு வந்து நூப்பூர் குண்டுன்னு பேர். அது வந்து ரொம்ப தெரவே இல்லை, சைத்தன்ய மகாப்பிரபு சன்னியாசம் கட்டுவாங்கிற இடத்துலேருந்து எடுத்துக்கிட்டார். அந்த கட்டுவாளுக்கு ரொம்ப பக்கத்திலே இந்த இடம் இருக்கு, அகைஹாட்டுங்கிற இடம். அங்கே தான் ரகுநந்தன் தாக்கூர் இந்த நூப்புரம் விழுந்தது. இப்படி ரகுநந்தன் தாக்கூரும் அபிராம் தாஸ் தாக்கூரும் அன்பு பரிமாற்றம் செய்தாங்க. அவருடைய ரகுநந்தன் தாக்கூருடைய பக்தியை வந்து அபிராம் தாக்கூர் இந்த உலகத்துக்கு எடுத்து காமிச்சார். ஜெய் ஸ்ரீ அபிராம் தாஸ் தாக்கூர் கி ஜெய். இன்னொரு சமயம் கோபால் ஒரு சின்ன பையன், ரொம்ப சின்ன பையன். அந்த கோபாலுக்கு வந்து ரொம்ப பக்தி இருக்கும். அவர் வந்து ஹரிநாமத்தை உச்சரிக்காம இருக்கவே முடியாது. எப்பவுமே நிற்கும் போது, நடக்கும் போது, சாப்பிடும் போது, தூங்கும் போது, ஏன் வந்து காலை கடமை செய்யும் போது கூட அவருடைய நாக்கு வந்து எப்பவுமே ஹரிநாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அவ்வளவு ஒரு பக்தி, அவ்வளவு ஒரு ஈர்ப்பு அவருக்கு ஹரிநாமத்தில் இருந்தது. எப்பவுமே அவர் ஹரிநாமத்தை சொல்லிகிட்டே இருந்தார். அந்த கோபால் வந்து ஒரு சமயம் மகாபிரபுட்ட வருவார். மகாபிரபு பூரியில் இருக்கும்போது கோபால் அவர்கிட்ட வந்து மகாபிரபுட்ட ஒரு நாள் சொன்னார், மகாபிரபு எனக்கு வந்து என்னுடைய நாக்கை என்னால் கட்டுப்படுத்தவே முடியல, அது என்னை அறியாமல் எப்பவுமே ஹரிநாமத்தை உச்சரிச்சுட்டே இருக்கு, அது இடம் நேரம் காலமெல்லாம் பார்க்காம நான் மலம் கழிக்கும் போதும் சிறுநீரங்கள் என்ன செய்தாலும் என்னுடைய நாக்கு வந்து ஹரிநாமத்தை ஓதிட்டே இருக்கு, இது தவறு இல்லையா அப்படின்னு அந்த பையன் வந்து கோபால் வந்து மகாபிரபுட்ட கேட்பார். இப்போ மகாபிரபு சொல்வார், ஒரு தப்பும் கிடையாது, நீ எப்போவுமே ஹரிநாமத்தை சொல்லிகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொல்லி சொல்லி ஹரிநாமத்தில் வந்து அவருக்கு அவ்வளோ ஒரு பிரேமம், அவ்வளோ ஒரு சுவை இருந்தது. அப்போ சொன்னார் சைத்தன்ய மகாபிரபு கோபால்கிட்ட, கோபால் இன்னிலிருந்து நீ வெறும் கோபால் குரு, நீ இந்த உலகத்துக்கே குருவா இருக்கலாம், நீ யாருக்கு வேணாலும் தீட்சை கொடுக்கலாம், அந்த அளவுக்கு உங்ககிட்ட தூய்மை இருக்கு, அந்த அளவுக்கு உனக்கு பக்தி இருக்கு, நீ யாருக்கு வேணாலும் தீட்சை கொடுக்கலாம்னு சொல்லி மகாபிரபு அவருக்கு சக்தி கொடுத்தார். அப்போ அவர் அன்னிலிருந்து அவருக்கு கோபால் குருன்னு திருநாமம். அந்த கோபால் குரு வந்து பின்னாடி ஒரு பெரிய சன்னியாசி கோபால் குரு கோசாமின்னு சொல்லுவாங்க அவரை. அந்த கோபால் குருக்கு அவ்வளவு சைத்தன்யமா போய் கருணை புல்லா இருந்தது அவருக்கு. சைத்தன்யமா போய் கருணையினால அவர் எப்பவுமே ஹரிநாமத்தை உச்சரித்து ஒரு நல்ல சுத்த பக்தராக வாழ்ந்துட்டு இருந்தார். அப்போ அபிராம் தாக்கூர் கேள்விப்பட்டார், இந்த சின்ன பையன் கோபாலுக்கு இவ்வளோ ஒரு பக்தி இருக்கு, ஹரிநாமத்தில் இவ்வளோ ஒரு சுவை இருக்குன்னா அந்த பையனுக்கு நான் நமஸ்கார பண்ணு விரும்பினார். அபிராம் தாக்கூர்க்கு ஜெயகம். அபிராம் தாக்கூர் நினைச்சார், அந்த கோபாலுக்கு அவ்வளோ ஒரு பக்தி இருக்குன்னா அப்போ அந்த பையன் இவ்வளோ ஒரு சுத்த பக்தனாக இருக்கணும், அவனுக்கு நான் நமஸ்காரம் பண்ணு சொல்லிட்டு வந்தார். உடனே கோபால் வந்து மகாபிரபு ஓடி வந்தார். மகாபிரபு ஆச்சாரியர் வந்து எனக்கு நமஸ்காரம் பண்றாரு அப்படின்னு சொன்னது மகாபிரபு சொல்வார், ஒன்னும் பயந்துக்க வேண்டாம், உனக்கு ஒண்ணுமே ஆகாது, நீ ஹரிநாமத்தை சொல்லிக்கிட்டே இரு, நீ உன் பக்தியை பண்ணிட்டே இருந்த உனக்கு ஒண்ணுமே நடக்காதுன்னு சொன்னார். அப்போ இந்த கோபாலும் வந்து ரொம்ப உறுதியோட ஹரிநாமத்தை சொன்னார். அப்போ அபிராம் தாக்கூர் வந்து அவருக்கு நமஸ்கரிக்கிறார், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற சுத்த மனதோட எந்த குற்றங்களையும் செய்யாம அபராதம் இல்லாம நாமபாஷாலும் சுத்த நாம நிலையில ஒரு உன்னதமான நிலையில ஹரிநாம சொன்னதுனால அவரு அபிராம் தாக்கூர் நமஸ்கரிக்கும் போது கோபால் குருவுக்கு ஒண்ணுமே ஆகல. உடனே அவர் அவர் ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டார், ஜாய் ஸ்ரீ அபிராம் தாஸ் தாக்கூர் கி ஜாய். சோ எப்படி அபிராம் தாக்கூர் யாரெல்லாம் சந்திக்கிறாங்களோ அவங்க அவர் எங்கெல்லாம் போறாரோ அந்த பக்தருடைய மகிமையை வந்து இந்த உலகத்துக்கு காமிச்சார். அவரும் வந்து ரொம்ப அற்புதமா பக்தி தொண்டு செய்து காமிச்சார். அவர் ஒரு சமயம் அவர் வழிபாடு பண்ண விக்கிரகம் வந்து கோபிநாத் விக்கிரகம், கோபிநாத் விக்கிரகம் சொல்லுவாங்க. அந்த விக்கிரகம் இப்பவும் அந்த ஊர்ல இருக்கு. அதாவது ஆக்சுவலி அபிராம் தாஸ் தாக்கூர் எங்க தோன்றினார்னா கானாகுலி கிருஷ்ண நகரான்னு சொல்லுவாங்க. கானாகுலா கிருஷ்ண நகரானா கிருஷ்ணாங்கிறது பவானி திருநாமம், நகரங்கிறது ஒரு டவுன், கானா அப்படிங்கிறது ஒரு நதி, அந்த நதியோடைய கரை நதிக்கரைக்கு வந்து குலான்னு பேர். அந்த கானாகுலா கிருஷ்ண நகரா அதாவது அந்த கானாங்கிற நதிக்கரைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு நகரம் தான் கிருஷ்ண நகரம் தான் கானாகுல கிருஷ்ண நகரம்னு திருநாமம் வந்தது. அந்த கானாகுல கிருஷ்ண நகரத்துக்கு நகரத்தில் தான் வந்து அபிராம் தாஸ் தாக்கூர் தோன்றினார். அங்கே வந்து அபிராம் தாஸ் தாக்கூரர் அங்கே வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி கோபிநாதருடைய விக்கிரகம் இருந்து ஆராதிக்கப்பட்டு வந்தது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அந்த விக்கிரக வழிபாடு நின்று போய் விக்கிரகங்கள் மறைந்து போயிடும். அப்போ ஒரு நாள் கோபிநாதர் வந்து அபிராம் தாஸுடைய கனவுல வந்தார். அபிராம் தாஸுடைய கனவுல வந்து கோபிநாத் சொன்னார், அபிராம் நான் ரொம்ப பதர்ல ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என்னை தயவுசெய்து வெளியே கொண்டு வா, என்னால் இங்கே உஷ்ணம் தாங்க முடியல, எனக்கு ரொம்ப சூடா இருக்கு, எனக்கு வந்து போகா யாரும் தர்றதில்லை, நான் ரொம்ப வேதனை கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீ தான் என்னை வந்து வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவருடைய கனவுல வந்து கோபிநாதர் பேசினார். இந்த மண்ணில் பதிஞ்சு கிடக்கேன், எனக்கு நீ தான் வெளியில் கொண்டு வந்து வழிபாடுலாம் செய்யறதுக்கு ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ உடனே அபிராம் தாக்கூர் தன்னுடைய கனவுல இருந்து விழித்துண்டு அந்த கனவுல பார்த்த இடத்துக்கு போனார். அங்க போய் அங்க ஆட்கள்லாம் வச்சு தோண்ட சொன்னார். அப்படி தோண்ட அப்படி அற்புதமான ஒரு விக்கிரகம், அப்படி கண்கள்லாம் பளிச்சு பிரகாசமா பயங்கர தேஜஸ். அந்த கோபிநாதர் பார்த்த உடனே அபிராம் தாக்கூருக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஏற்படும். உடனே இந்த கோபிநாத் விக்கிரகத்தை எடுத்து ஆலிங்கனம் பண்ணிக்குவார். அப்போ அபிராம் தாக்கூர் அந்த கோபிநாத் விக்கிரகத்தை பரிஷ்டை பண்ணார். அங்கே பரிஷ்டை பண்ணி அங்கே ரெகுலராக தொடர்ந்து போகா படைக்கிறதுக்கும் பூஜைகள் நடக்கிறதுக்கும் எல்லா விதமான ஏற்பாடும் செய்து அந்த கோபிநாதர் ஆலயம் எழுப்பப்பட்டது. அந்த கோயில் இப்பவும் அங்கே இருக்குது. கானாகுல கிருஷ்ண நகரால் அபிராம் தாஸ் தாக்கூர் வழிபட்ட கோபிநாத் விக்கிரகம் இப்போ நம்ம போலாம் சேவிக்கலாம் தரிசிக்கலாம். ரொம்ப அற்புதமான விக்கிரகம், ரொம்ப ஆச்சரியமான விக்கிரகம். அந்த இடத்துல லீலை புரிஞ்சிருக்கார் அபிராம் தாஸ் தாக்கூர் வழிபாடு பண்ண வைக்கிறார். இப்படி அபிராம் தாஸ் தாக்கூர் பகவானுக்கும் அவருக்கும் அப்படி ஒரு அன்பு பரிமாற்றம் இருந்தது. அவர் ரொம்ப எளிமையா அவர் எங்கெல்லாம் போறாரோ அவர் யாரெல்லாம் சந்திக்கிறாரோ ஆக்சுவலி என்ன ஆகுனா சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு மேற்கு வங்காளத்துக்காக பிரச்சாரம் செய்ய வங்க தேசத்துல கவுட தேசத்துல பிரச்சாரம் செய்யறதுக்கு அனுப்புவார். அப்ப அவர் கூட அபிராம் தாஸ் தாக்கூர் கதாதர் தாஸ் கோஸ்வாமி இந்த மாதிரி பக்தர்களும் கூட அமைச்சாங்க. அப்போ நித்யானந்த பிரபு கூட இருந்து எண்ணற்ற லீலைகள் அபிராம் தாஸ் தாக்கூர் புரிஞ்சிருக்கார். மேற்கு வங்காளத்தில் நிறைய இடங்களில் பிரச்சாரம் செய்திருக்கார். எப்படி அபிராம் தாஸ் தாக்கூர் அவருடைய கருணையினால ரொம்ப கீழ்நிலையானவங்க, மனிதர்களே ரொம்ப கடுநிலையானவங்க, கட்டுண்ட நிலையில வாழ்றவங்க, பந்தப்பட்ட நிலையில வாழ்றவங்க, இவங்க எல்லாருமே கழித்தேற்றப்பட்டாங்க. அவங்களுக்கும் கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண பிரேமம் கொடுக்கப்பட்டது. இந்த கானாக்குடி கிருஷ்ண நகராங்கிறது வந்து நம்ம வந்து எப்படி போகலாங்கிறது பக்தி சித்தாந்த சரசித்தாக்கு ரொம்ப அழகாக வர்ணிச்சிருக்காரு. அந்த இடத்துக்கு எப்படி போகிறதுன்னு, நம்ம ஹவுரா கல்கட்டா ஸ்டேஷன்லேருந்து அம்தா அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் இருக்குது, அது ஹூக்ளி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, மேற்கு வங்காளத்தில் ஹூக்ளி டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த கானாக்குழி கிருஷ்ண நகராக இருக்குது. அங்கே போனால் நம்ம அபிராம் தாசாக்கர் வழிபாடு பண்ண விக்கிரகங்கள், அந்த லீலைகள், அந்த இடங்கள்லாம் எப்போவும் நம்ம தரிசிக்க முடியும். ஸோ நம்ம வந்து அபிராம் தாசாக்குடைய கருணைக்காக பிரார்த்திப்போம். அபிராம் தாசாவுடைய கருணை இருந்தால் தான் நமக்கு நித்யானந்தபுருடைய கருணை கிடைக்கும். நித்யானந்தபுருடைய கருணை இருந்தால் தான் நமக்கு வந்து சைத்தன்மாவுடைய கருணை கிடைக்கும். சைத்தன்மாவுடைய கருணை இருந்தால் தான் நமக்கு கிருஷ்ண பிரேமம் கிடைக்கும். கிருஷ்ணர் மேலே நமக்கு, கிருஷ்ணருக்கும் ராதா கிருஷ்ணர் மேலே நமக்கு தூய்மையான அன்பு ஏற்படணும், பக்தி தோன்றல முன்னேற்றம் அடையணும், பகவானுடைய சேவையில் என்றும் நம்ம நிலைத்து இருக்கணும், பக்தி தோன்று வீழ்ச்சி அடையக்கூடாதுன்னு நம்ம விரும்பணும்னா நம்ம வந்து அபிராம் தாசாவுடைய கருணைக்காக பிரார்த்திக்கணும். அபிராம் தாசாக்கு ஒரு கட்டாயம் நம்மளை ஆசீர்வதிப்பா நம்ம நம்புறோம். நம்ம அவரை கருணைக்காக பிரார்த்திப்போம். ஜெய் ஸ்ரீ அபிராம் தாசாக்கூர் கி, ஸ்ரீ நித்யானந்த பிரபு கி, ஜெய் ஸ்ரீ கௌரங்க மகா பிரபு கி, ஜெய். ஸோ இப்படி அபிராம் தாசாக்கூர் வந்து ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இந்த உலகத்தில் நிலை பண்ணார். அதே போல நாளைக்கு நம்ம விருந்தாவன் தாசாக்கருடைய மறைவு தினத்தை கொண்டாட இருக்கிறோம். குறிப்பாக ஆச்சாரியுடைய அவதார தினம், மறைவு தினம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் அவங்க மறைவு தினம் இன்னும் ரொம்ப ஏற்றமானது. ஏன்னா அவங்க இந்த உலகத்தில் வந்து நம்ம அவங்களுடைய அந்த உன்னதமான இடத்துலேருந்து இறங்கி வந்து இந்த மாதிரி ஒரு பௌத்திக லோகத்தில் வந்து நம்மளை போல கட்டுண்ட ஆத்மாக்களை விடுவிக்கிறதுக்காக அவங்க இங்கே தோன்றுறாங்க. தோன்றி இங்கே அதி அற்புத லீலைகளை பண்ணுறாங்க, அற்புதங்களை செய்கிறாங்க. அவங்களுடைய கருணையை வந்து அளவிட்டு சொல்ல முடியாது. அவங்க மறைவு தினம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வைஷ்ணவர்களுக்கு. நாளைக்கு விருந்தாவன் தாஸ்தாக்கூடைய மறைவு தினம். விருந்தாவன் தாஸ்தாக்கூர் அவரை பற்றியும் கவிகர்ண பூர்ணர் கௌர கணோ தேச தீபிகா அப்படிங்கிற சாஸ்திரத்தில் 109வது ஸ்லோகத்தில் கௌர கவிகர்ண பூர்ணங்கிற ஆச்சாரியர் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். வேதவியாசோ யாயே வாசி தாச விருந்தாவனாதும் சகாயா குசுமாபீத கதயஸ்தம் சமவிஷ்டர். அதாவது கிருஷ்ண லீலையில யார் வேதவியாசராக இருந்தாரோ, கிருஷ்ணோட லீலையில தோத்த வியாச வேதவியாசர் சைத்தன்ய லீலையில விருந்தாவன தாசகராக தோன்றியிருக்கார். அதே சமயம் கிருஷ்ணோடைய நண்பர் குசுமாபீதா அப்படிங்கிறவரும் அதுல என்ன சொல்றதுன்னா அவரோட கலந்திருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இப்படி விருந்தாவன தாஸ் தாக்கூர், அதாவது வியாசதேவர், வேதவியாசர் தான் வந்து சைத்தன்ய நிலையில கொடுக்கறதுக்காக விருந்தாவன தாஸ் தாக்கூராக தோன்றியிருக்காங்க அப்படின்னு கௌரகண தீபிகா 109வது ஸ்லோகத்தில் கவிகர்ண பூர்ணர் சொல்கிறார். அதே கௌரகண தேச தீபிகாவில் இன்னும் ஒரு ஏற்றமாக சொல்கிறார். விருந்தாவன தாஸோடைய தோற்ற அவருடைய இந்த உலகத்தில் தோன்றினது, அவர் யாருக்கு தோன்றினாங்க, எந்த மாதிரி நிலைகள் புரிந்தாங்க அப்படின்னு. அம்பிகாயா சசயாசி நாம்னா ஸ்ரீல கிளிம்பிகா கிருஷ்ணோச்சிஸ்தாம் பிரபு ஜானேயம் நாராயணி மதா. அதாவது கிளிம்பிகா அப்படிங்கிற சேவகி, இந்த கிளிம்பிகாங்கிற சேவகி வந்து யாருன்னா யசோதா மகாராணி, கிருஷ்ணருடைய அம்மா யசோதா. யசோதாவுடைய சேவகி வந்து அம்பிகான்னு ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க கிருஷ்ணர் எப்பவுமே கவனிச்சக்கூடிய ஒரு ஒரு நர்ஸ் போல, ஒரு தாதி போல. அந்த அம்பிகாவுடைய சகோதரி கிளிம்பிகா. இந்த கிளிம்பிகாவுக்கு வந்து கிருஷ்ணருடைய மகாமகா பிரசாதம் எப்பவும் கொடுக்கப்படும். அதாவது கிருஷ்ணருடைய அன்னை யசோதா, யசோதாவுடைய சேவகி அம்பிகா, அம்பிகாவுடைய சகோதரி கிளிம்பிகா. இந்த அம்பிகாங்கிறவங்க கிருஷ்ண, அதாவது கிருஷ்ணலீலையில் யசோதாவாக இருந்தவங்க சைத்தன்யலீலையில் சச்சி மாதாவாக வந்தாங்க. அதே போல கிருஷ்ணலீலையில் யசோதாவோட சேவகி அம்பிகா வந்து சைத்தன்யலீலையில் ஸ்ரீவாஸ்தாக்குடைய மனைவி மாலினி தேவியாக வந்தாங்க. ஸ்ரீவாஸ்தாக்குடைய சரித்திரம் வந்து நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி உபன்யாசத்தில் கலந்து பேசிட்டோம். ஸ்ரீவாஸ்தாக்கு மாலினி தேவியும் எப்படி மகாபிரபுக்கு அன்பு பரிமாற்றம் செய்தாங்க. அந்த அம்பிகா வந்து மாலினி தேவியா ஸ்ரீவாசாவுடைய மனைவியா வந்தாங்க. அவங்களுடைய சகோதரி தான் கிளிம்பிகா. கிருஷ்ணனுடைய மகாபிரசாதத்தை உண்ட கிளிம்பிகா வந்து நாராயணியா, அதாவது விருந்தாவந்தாசருடைய அம்மா, அவங்க விருந்தாவந்தாசருடைய தாய் வந்து நாராயணி. நாராயணியோடைய எப்படின்னா விருந்தாவன் ஆக்சுவலி ஸ்ரீவாஸ் தாக்கூருக்கு நான்கு சகோதரர்கள். அதில் மூத்த சகோதரர் ஸ்ரீ நளின பண்டிட், ஸ்ரீ நளின பண்டிட், அடுத்தது ஸ்ரீவாஸ் தாக்கூர், அப்புறம் ஸ்ரீபதி, ஸ்ரீநிதி, ஸ்ரீராமா, மொத்தம் அஞ்சு பேர். ஸ்ரீ நளின பண்டிட் முதல், ஸ்ரீவாஸ் தாக்கூர் ரெண்டாவது, அப்புறம் ஸ்ரீபதி, ஸ்ரீநிதி, ஸ்ரீராமா, இவங்க அஞ்சு பேர். இதில் ஸ்ரீ நளின பண்டிட் தான் மூத்த சகோதரர், அவர் ஒரு பெரிய ஆச்சாரியர் பண்டிதர். அவருடைய மகள் தான் ஸ்ரீ நளின பண்டிட் பண்டிட்டுடைய மகள் நாராயணி. ஸோ இது நாராயணி ஸ்ரீ நளின பண்டிட்டுடைய மகளாக இருந்தாலும் அவங்க வந்து எப்போவுமே ஸ்ரீவாஸ்தாக்குற வீட்டில் இருப்பாங்க. அவங்க குழந்தைகள் பருவத்தில் இருக்கும்போது, நாலு வயசு குழந்தையாக இருக்கும்போது, அந்த சின்ன பிள்ளை பிராயத்திலேருந்து அவங்க நாராயணியோட நாராயணி வந்து ஸ்ரீவாஸ்தாக்குற வீட்டில் தான் இருந்தாங்க, அவங்க சித்தப்பா வீட்டில். இந்த இடம் வந்து இவங்க தோன்றினது வந்து மாம்காசிங்கிற இடம், நவதீபத்தில் வந்து மாம்காசின்னு ஒரு ஊர் இருக்குது, இப்போவும் அந்த ஊரில் இருக்குது, நம்ம போனால் தரிசிக்கலாம். அந்த மாம்காசி வந்து ஆக்சுவலி அவங்க குமார்கட்டாங்கிற இடத்துல தோன்றினாங்க, சைல்யாட் அப்படிங்கிற இடம். அதுக்கப்புறம் அவங்க நவதீபத்துக்கு இடம் பெயர்ந்தாங்க ஸ்ரீவாஸ் தாக்கூரர். ஆக்சுவலி ஸ்ரீவாஸ் தாக்கூர் சைல்யாட்டுங்கிற இடத்துல தோன்றினார், அதுக்கப்புறம் அவர் வந்து நவதீபத்துக்கு இடம் பெயர்ந்தார். அந்த சமயத்தில் நாராயணியும் அவங்க கூட இருந்தாங்க. மகாபிரபு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த உலகத்தில் தோன்றி நாம சங்கீர்த்தனையிலே பண்ணும்போது, நம்ம போன உபன்யாசத்தில் எப்படி சைத்தன்ய மகாபிரபு நாம சங்கீர்த்தனை தோன்றினார், அந்த சமயத்தில் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது, அதாவது நாத்திகர்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, ஸ்மார்த்த பிராமணர்கள், அப்புறம் முகலாயர்கள்லாம் ரொம்ப எதிர்ப்பாக இருந்தாங்க. அப்போது வைஷ்ணவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாம சங்கீர்த்தனம் பண்ண வேண்டியிருந்தது, பக்தி செய்ய வேண்டியிருந்தது. அப்போது ஸ்ரீவாஸ்தா கூட தன்னுடைய விக்கிரகமான நரசிம்மருடைய சீலாட்டை பிரார்த்தனை செய்திருந்தார். அப்போது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அவங்க வீட்டுக்கு வந்தார். இந்த லீலையை நம்ம போன உபன்யாசத்தில் கலந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்படி வந்தோடனே சைத்தன்ய மகாபிரபு அவருக்கு அற்புதமாக நான்கு கரங்களில் தரிசனம் கொடுத்தார். அதுக்கப்புறம் ஸ்ரீவாஸ்தாக்கூர் ரொம்ப அற்புதமாக மகாபிரபு புகழ்ந்து கீர்த்தனம் செய்தார், அவர் துதித்து பாடினார், அவருக்கு ஆராதனை செய்தார், அபிஷேகம் பண்ணார். அப்போது ஸ்ரீவாஸ்தாக்கூர்கிட்ட மகாபிரபு சொன்னார், எங்களுக்கு ஒரு பயம் வேண்டாம், யாரும் நாம சங்கீர்த்தத்தை நிப்பாட்ட முடியாது, தடுக்க முடியாது, அது எப்போவுமே நிரந்தரமாக நடந்துகிட்டே இருக்கும். அந்த முகடாயர்கள் யார் வந்து எதிர்த்து நின்றாலும் சரி, அவங்க எவ்வளோ யானைகள் குதிரைகள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தாலும் சரி, நான் அவங்ககிட்ட சொல்லி அவங்க சாஸ்திரத்தை ஓத சொல்லி அவங்களுக்கு பிரேமத்தை கொடுக்க முடியுமான்னு கேட்பேன், அது அவங்களால பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியாதப்போ நான் சொல்லுவேன், உங்கள் யானைகள் குதிரைகள்லாம் கூட்டிகிட்டு வாங்க, நான் அவங்கள வந்து ஹரிநாமத்தை சொல்ல வைப்பேன், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. அது மட்டும் இல்லை, அந்த நவாபுடைய குதிரைகள் யானைகள் மட்டும் இல்லை, அவருடைய சேவகர்கள், ஏன் அந்த நவாபை கூட நான் நாம சங்கீர்த்தனம் செய்ய வைப்பேன், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இப்படி அவங்க எல்லாரையுமே வந்து நான் பகவானுடைய நாமத்தை புனித நாமத்தை உச்சரிக்க வைப்பேன் அப்படின்னு மகாபிரபு சொன்னார். அப்போ ஸ்ரீவாஸ் தாக்கூர் ரொம்ப சந்தோஷமாயிடும். அப்போ மகாபிரபு சொல்வார், ஸ்ரீவாஸ் உனக்கு இன்னும் சந்தேகம் இருக்கா என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு, சரி உன்னுடைய சந்தேகத்தை நான் நிவர்த்தி செய்கிறேன் பண்ணிட்டு சொல்லிட்டு உன்னுடைய குடும்ப அங்கத்தினெல்லாம் கூப்பிடுன்னு சொன்னோடனே எல்லாரும் கூப்பிடுவார், ஸ்ரீவாசுடைய மனைவி, அவருடைய சகோதரருடைய மனைவி, அவங்க உறவினர்கள், சேவகர்கள், பணிப்பெண்கள் எல்லாரும் வந்துடுவாங்க. அப்போது இந்த சின்ன பொண்ணு நாராயணி, நாலு வயசு குழந்தை, அந்த குழந்தையும் மகாபிரபு முன்னாடி வருவாங்க. வந்தோடனே மகாபிரபு அந்த குழந்தையை பார்த்து சொல்லுவார், நாராயணி நீ ஹரிநாமத்தை சொல்லு சொல்லி நீ சந்தோஷமாக பாடி ஆடணும்னு சொன்னோடனே அந்த குழந்தை கிருஷ்ணா 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 அப்படின்னு சொல்லி அவங்க கண்கள் இருந்தாலும் அப்படி தாரதாரியாக கங்கை நீர் பெருக்கெடுத்து வர மாதிரி, எப்படி ஒரு மழைக்காலத்தில் வெள்ளம் அணையை உடச்சி கரை புரண்டு ஓடுமோ அது போல் அந்த பொண்ணுடைய கண்ணீர் கண்களிலிருந்து கண்ணீர் பிரேம கண்ணீர் எல்லாம் வந்து அந்த உடலெல்லாம் நனைந்து அந்த அறையெல்லாம் நனைந்து கிருஷ்ணா 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 அப்படின்னு சொல்லி அப்படியே மகாபிரபு முன்னாடி மூச்சு அடைந்து விழுந்துடுவாங்க. எல்லாம் பார்த்த உடனே ஸ்ரீவாஸ் தாக்கூரர் அவருடைய மனைவி, அவருடைய சகோதரர், அவங்களுடைய மனைவிகள் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாயிடும். மகாபிரபுடைய கருணையை நின்று அவங்க எல்லாம் ரொம்ப ஆனந்தம் அடைஞ்சிருவாங்க. அது மட்டும் இல்லை, அந்த குழந்தை ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தை. அந்த நாராயணியை மகாபிரபு தன்னுடைய மடியில் எடுத்து வச்சு தன்னுடைய மகாபிரசாத்தை அவர் கையாலேயே அந்த குழந்தைக்கு ஊட்டினார். அதை பார்த்தோன்னே அங்கே உள்ள வைஷ்ணவர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, இந்த நாராயணி குழந்தை என்ன ஒரு பாக்கியம் செய்திருக்கணும், மகாபிரபு அவர் கையாலே தன்னுடைய மகா பிரசாதத்தை இந்த குழந்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையுடைய அதிசயத்தையும் அந்த குழந்தையுடைய பாக்கியத்தையும் எண்ணி எல்லா பக்தர்களும் ஹரி 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 துதித்து பாட ஆரம்பித்தாங்க. இப்படி நாராயணி சின்ன குழந்தையா இருக்கும்போது மகாப்பிரபுடைய ஆசீர்வாதம் அந்த குழந்தைக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் நாராயணி இளமை பருவம் வந்த உடனே அவங்க வைகுண்டநாத விப்ரா அப்படிங்கிற ஒரு பிராமணரை திருமணம் செய்துக்கிறாங்க. அவங்க வைகுண்டநாத விப்ராவை திருமணம் செய்து இல்லற வாழ்க்கையில் இருக்கும்பொழுது அந்த வைகுண்டநாத விப்ராவுக்கும் நாராயணிக்கும் ஒரு அற்புதமான குழந்தை பிறக்குது, ஒரு அற்புதமான குழந்தை. அந்த குழந்தை பிறந்த கொஞ்ச தினங்கள்லயே வந்து அந்த வைகுண்டநாத விப்ரா தன்னுடைய இந்த பூலோக லீலையை முடிச்சு அவர் திரும்ப வைகுண்டத்தில் பகவானுடைய நித்தியமான லீலையில கலந்துக்கிறார். அந்த குழந்தைக்கு தான், அந்த குழந்தை தான் விருந்தாவன் தாஸ் தாக்கூரர். ஏன்னா மகாபிரபுடைய கருணை, மகாபிரபுடைய அந்த மகாமகா பிரசாதத்தை சாப்பிட்ட நாராயணிக்கு அந்த அற்புதமான குழந்தையா சில விருந்தாவன் தாஸ் தாக்கூர் தோன்றினார். ஜெய் ஸ்ரீ விருந்தாவன் தாஸ் தாக்கூர்க்கு ஜெய். அவர் வந்து மாம்காட்சிங்கிற இடத்துல நவதீப்த்துக்கு ரொம்ப பக்கம் அந்த இடம் வந்து இன்னும் இருக்கு. இப்ப நம்ம போனாலும் விருந்தாவன் தாஸ் தாக்கூர் தோன்றிய இடங்கள், அவர் வழிபாட்டு பண்ணி இந்த கௌரணித்த விக்கிரகங்கள் இதெல்லாம் இப்போ நம்ம தரிசிக்கலாம். அப்படி சைத்தன்ய மகாபிரபு கரெக்டா அவர் வந்து சன்னியாசம் எடுத்து சில தினங்கள்ல, சைத்தன்ய சன்னியாசம் எடுத்து சில தினங்கள்ல தான் விருந்தாவன் தாஸ்க்கு இந்த உலகத்துல தோன்றினார். சின்ன குழந்தையிலிருந்தே அவருக்கு சைத்தன்ய மகாபிரபு மேல இடம்பெறியாத ஒரு அன்பு பக்தி இருந்தது. எப்படின்னா நாராயணி அவருடைய கணவர் வைகுண்டநாத விப்ரோடைய மறைவுக்கு அப்புறம் இன்னொரு சுத்த பக்தர் அங்க மாம்காட்சியில வாஸ்தேவ் தத்தான்னு ஒரு பக்தர் வாழ்ந்துருந்தார். அவர் ரொம்ப அற்புதமான பக்தர், ரொம்ப ஆச்சரியமான பக்தர் அவர், ஆச்சாரியர் வாஸ்தேவ் தத்தா. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானவர், சைத்தன்ய மகாபிரபுக்கு ரொம்ப நெருக்கமானவரும் கூட. ஒரு தடவை வாஸ்தேவ் பக்தா சைத்தன்ய மகாபிரபு எல்லா பக்தர்களையும் கூப்பிட்டு அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்து அவங்களுடைய விருப்பங்கள்லாம் பூர்த்தி பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் மகாபிரபு வாசுதேவ் தத்தாட்ட கேட்டார், வாசுதேவ் தத்தா நான் உங்களுடையவன், நான் உங்களுக்கு சொந்தமானவன், நீங்க என்னை எப்படி வேணாலும் நடத்தலாம், உங்களுக்கு என்ன, நான் உங்களை என்ன முழுவதுமா நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், உங்களுக்கு என்ன வேணாலும் என்னை இயக்க அதிகாரம் இருக்குன்னு சொல்லி மகாபிரபு அந்த அளவுக்கு வாசுதேவ் தத்தா மேல பிரியமா இருந்தார். காரணம் என்னன்னா வாசுதேவ் தத்தா ரொம்ப ரொம்ப கருணை வாய்ந்தவர். சில பகுப்பாளர் வாசுதேவ் தத்தா பத்தி சொல்லும்போது வாசுதேவ் தத்தர் அதாவது வைஷ்ணவா பரதுக்க தூக்கி மற்றவனுடைய துன்பத்தை நினைத்து ரொம்ப வருத்தப்படக்கூடியவர். இப்போ வாசுதேவ் தத்தா மகாபிரபு முன்னாடி வரும்போது மகாபிரபு கேட்டார், வாசுதேவ் தத்தா உனக்கு என்ன வரம் வேணும், நீ என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு தரேன்னு சொன்னார். அப்போ வாசுதேவ் தத்தா சொன்னார், எனக்கு இந்த ஒரு வரம் வேணும், இந்த ஜட உலகத்தில் பௌத்திக உலகத்தில் உயிர்வாளிகள்லாம் கட்டுண்ட நிலையில் பந்தப்பட்ட வாழ்க்கையில் நிறைய பாவங்கள் செய்து திரும்ப திரும்ப பிறந்து இறக்குறாங்க, அவங்களுக்கு உங்களுடைய கருணை கிடைக்கணும், அவங்க எல்லாருமே பிறப்பு இறப்பு சக்கரத்தையும் விடுபட்டு அவங்களுடைய பாவங்கள்லேருந்துலாம் விடுபட்டு அவங்க வைகுண்டத்தை அடையணும். அப்போ அவங்க உங்களுடைய நித்தியமான உலகத்தை அடையணும்னா அந்த ஜீவராசி செய்த பாவங்கள்லாம் அவங்கிட்ட விலகணும். அப்போது மகாபிரபு எனக்கு இந்த ஒரு வரம் கொடுங்க, இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகள் எல்லா உயிரினங்களுடைய பாவத்தையும் நான் ஏற்றுக்கிறேன், நான் ஏற்றுட்டு அவங்களுக்காக கஷ்டப்படுறேன், அவங்களுக்காக நான் நரகத்துக்கு கூட போக தயாராக இருக்கேன், அந்த எல்லா ஜீவராசியும் நீங்கள் உங்களுடைய உலகத்துக்கு ஆத்மீக லோகத்துக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சைத்தன்யாவுடைய பாதங்களை விழுந்து கதறி அழுதார். அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப கருணை வாய்ந்தவர். அப்பேற்பட்ட பக்தர், சுத்த பக்தர் ஆச்சாரியர் வாசுதேவ் தத்தர் அவருடைய சங்கம் ஸ்ரீவாஸ் விருந்தாவன் தாஸ் தாக்கூருக்கு குழந்தை பருவத்திலிருந்தே கிடைத்தது. அவர் குழந்தை பருவத்திலிருந்தே விருந்தாவன் தாஸ் தாக்கூரர் வாசுதேவ் தத்திலிருந்து மகாபலி லீலைகள், அவருடைய குணாதிசயங்கள், அவருக்கும் அவருடைய சகாக்களுக்கும் பக்தர்களுக்குள்ள அன்பு பரிமாற்றங்கள் இதெல்லாம் கேட்டு 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 அவருக்கு மகாபிரபு மேல ரொம்ப பிரியம். ஆனா அவர் மகாபிரபு பார்த்ததில்லை, ஒரு குழந்தையிலேருந்து மகாபிரபு தரிசித்ததில்லை, ஆனா அவர் கேட்டு கேட்டு ரொம்ப சந்தோஷம், இன்னைக்கு நான் மகாபிரபு சந்திக்க மாட்டோமா, நாளைக்கு சந்திக்க மாட்டோமான்னு ரொம்ப ஏங்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு நாள் அவர் மகாபிரபு சந்திக்கிறதுக்காக விருந்தாவன் தாஸ் தாக்கூர் பூரி வரார். அந்த சமயத்துல மகாபிரபு தன்னுடைய லீலையை முடிச்சுட்டு திரும்பவும் தன்னுடைய ஆத்மீக லோகத்துக்கு கோலோக விருந்தாவனத்துக்கு போயிடுறார். அப்போ அந்த சமயத்துல இவரால் மகாபிரபு பிரிவு தாங்க முடியல. அப்போ இவருக்கு சரியா ஒரு இளம் வாலிபன், அவருக்கு 20 வயது இருக்கும். இப்போ விருந்தாவன் தாஸ் தாக்கூர் மகாபிரபுடைய பிரிவு தாங்க முடியாமல் கதறி அழுதார். மகாபிரபுடைய பிரிவு தாங்கவே மூர்ச்சி அடைந்து விழுந்தார். ஆனால் அந்த சமயத்தில் நித்யானந்த பிரபு அங்கே இருந்தார். உடனே நித்யானந்த பிரபு விருந்தாவன் தாஸ் தாக்கூரை எடுத்து அவருக்கு ஆசீர்வதித்து அவருக்கு அவரை ஏற்றுன்றார். குறிப்பாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா விருந்தாவன் தாஸ் தாக்கூரை நித்யானந்த சீடராகவே ஏற்றுக்கிறார், அவருடைய கடைசி சீடர்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி விருந்தாவன் தாசாவுக்கு தீட்சையெல்லாம் கொடுத்து அவருக்கு மகாபிரபுடைய லீலைகள், அவருடைய குண அதிசயங்கள் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து மகாபிரபுடைய லீலையில வர்ணிக்கக்கூடிய அந்த ஒரு சக்தியும் ஆற்றலையும் நித்யானந்த பிரபு அவருக்கு கொடுத்தார். ஸோ நித்யானந்த பிரபுடைய கருணையினால தான் விருந்தாவன் தாஸ் தாக்கூர் சைத்தன்ய பாகவதம் நம்ம கொடுத்துருக்கார். எப்படி வந்து வியாசதேவர் வந்து பாகவதம் கொடுத்துருக்காரோ, கிருஷ்ண லீலைகளை நமக்கு வெளி கொடுத்துருக்கா வெளி காமிச்சிருக்காரோ, அது போல விருந்தாவன தாஸ் தாக்கூரர் சைத்தன்யம் அப்படி லீலைகள்லாம், சைத்தன்யம் அப்படி பாலிய லீலைகள், அவருடைய குழந்தை பருவத்தில் செய்த லீலைகள், அவருடைய நவதீப லீலைகள், நவதீப்த ஒரு பண்டிதராக இருந்தது, நாம சங்கீர்த்தம் தொடர்ந்தது, இந்த மாதிரி எண்ணற்ற லீலைகளை ரொம்ப அற்புதமாக நித்தானந்த கருணையினால விருந்தாவன தாஸ் தாக்கூர் நமக்கு கொடுத்துருக்கார். ஆக்சுவலி முதல்ல விருந்தாவன தாஸ் தாக்கூர் தன்னுடைய புஸ்தகத்துக்கு தன்னுடைய சாஸ்திரத்துக்கு சைத்தன்ய மங்கலம்னு பேர் வைப்பார். அதுக்கப்புறம் பின்னாடி லோச்சனதாஸ் தாக்கூர்னு ஒரு ஆச்சாரியர் வந்தார், அவரும் தன்னுடைய புஸ்தகத்துக்கு சைத்தன்ய மங்கலம்னு பேர் வச்சார். இப்போ ரெண்டு புஸ்தகமும் சைத்தன்ய மங்கலா இருக்கும்போது படிக்கக்கூடியவங்களுக்கு குழப்பம் ஏற்படுங்கிறதுக்காக விருந்தாவன தாஸ் தாக்கூர் தன்னுடைய புஸ்தகத்தை வந்து சைத்தன்ய பாகவதன் மாத்தினார். உண்மையில அது சைத்தன்ய பாகவதம் தான், ஏன்னா சைத்தன்யமாவின் லீலைகளை வந்து முதல் முதல் விருந்தாவன தாஸ் தான் நமக்கு கொடுத்திருந்தார். அப்படி விருந்தாவன தாஸ் அவருடைய கருணையினால ஸ்ரீ சைத்தன்யமாவுடைய லீலைகள் நமக்கு, அவருடைய லீலைகள்லாம் இப்பவும் நம்ம பேசிட்டு இருக்கோம், பிரபுபாதர் நமக்கு கொடுத்துருக்காரு, ஆச்சாரியர் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா அது விருந்தாவன தாஸ் தாக்கூருடைய காரணமற்ற கருணை தான். அவருக்காக அவருடைய கருணைக்காக நம்ம பிரார்த்திக்கணும். ஜெய் ஸ்ரீ விருந்தாவன தாஸ் தாக்கூருக்கு ஜெய். இப்படி நித்யானந்தனுடைய அரவணைப்பில் அவர் அவர்கிட்ட இருந்து மகாபண்டி லீலைகளை கேட்கறது, அவருக்கு சேவனம் பண்ணுறது, இப்படி விருந்தாவன தாஸ் வாழ்ந்துட்டு இருந்தார். சில காலங்களில் நித்யானந்த பிரபு தன்னுடைய லீலையை முடிச்சுட்டு திரும்பவும் அவருடைய ஆத்மீக லோகத்துக்கு போயிடுறார். அந்த சமயத்தில் நித்யானந்தனுடைய நித்தியமான எட்டர்னல் கான்செப்ட், அவர் நித்தியமான மனைவி ஜானவா தேவி விருந்தாவன தாஸ் அவர் தன்னை குழந்தையாக ஏற்றுக்கிறார். ஏன்னா விருந்தாவன தாஸ் தாக்கூர் நித்யானந்த பிரபு மேலேயும் ஜானவா மேலேயும் அவ்வளோ ஒரு அன்பு பரிமாற்றம் செய்து சேவனம் பண்ணுவாங்க. அப்போது ஜானவா தேவி நித்யா விருந்தாவன தாஸ் தாக்கூர் தன்னை குழந்தையாகவே பாவித்து அவர்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்வாங்க. நித்யானந்தருடைய மறைவுக்கு அப்புறம் ஜானவா தேவி விருந்தாவன தாஸ் தாக்கூர் கூட அவங்க கூட அன்பு பரிமாற்றம் பண்ணி அவர் தன்னுடைய புதல்வனாகவே பாவித்தாங்க. இப்படி நித்யானந்தருடைய மனைவி ஜானவா தேவியுடைய கருணையினால, ஜானவா மாதாவுடைய கருணையினால விருந்தாவன தாஸ் தாக்கூர் நித்யானந்தருடைய ஸ்மரணத்தில் இருக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஜானவ மாதா பல இடங்களில் வைஷ்ணவர்களை உற்சாகப்படுத்த ஆரம்பித்தாங்க, பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த சமயத்தில் கேத்தூரிங்கிற கிராமத்தில் நரத்தம் தாஸ் தாக்கூர் ரொம்ப அற்புதமான ஒரு உற்சவத்தை கொண்டாட ஏற்பாடு செய்திருந்தார். அதாவது முதல் முதல் கௌர பூர்ணிமா, சைத்தன்யமாவுடைய அவதார தினத்துடைய திருவிழா, அந்த கௌர பூர்ணிமா நிகழ்ச்சியை முதல் முதல் கௌர பூர்ணிமாவுடைய திருவிழா மகோத்சவத்தை கொண்டாடினது நரத்தம் தாஸ் தாக்கூர். அவர் தான் ஏற்பாடு செய்தார். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வைஷ்ணவர்கள் பக்தர்கள் பல ஊர்களிலிருந்து பல மாநிலங்களிலிருந்து பல பல இடங்கள்லிருந்து குழுமியிருந்தாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு திருவிழா கேத்தூரி திருவிழா. அதில் ஜானவ மாதா அவங்களே நேராக வந்து எல்லா வைஷ்ணவருக்கும் பிரசாதம் தயார் செய்தாங்க, பரிமாற செய்தாங்க. அந்த 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 லீலையில் அந்த கேத்தூரி திருவிழாவில் நரத்தம் தாஸ் தாக்கூர், ஸ்ரீனிவாஸ் ஆச்சாரியா, ஷமானந்த் பண்டிட், விருந்தாவன தாஸ் தாக்கூர் அந்த லீலையில் கலந்துட்டு இருந்தார். ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி. பக்தரெல்லாம் கீர்த்தனம், பிரசாதம், உபன்யாசம் இப்படி ரொம்ப ஆனந்தமாக வாழ்ந்தாங்க. அந்த மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் தொடர்ந்து கீர்த்தனம் நடந்துகிட்டே இருக்கும். கீர்த்தனத்தில் பக்தர்கள்லாம் தன்னை மறந்துடுவாங்க. அதே மாதிரி கீர்த்தனம் முடிஞ்சவுடனே எல்லா பக்தர்களுக்கும் பிரசாதம் விநியோகிக்கப்படும். இப்படி எல்லாமே மறந்து அவங்க முழுக்க முழுக்க கிருஷ்ண பிரேமத்தில் இருந்தாங்க. அப்போது நரத்தம் தாஸ் தாக்கூர் ரொம்ப அழகாக பாடுவார். அவர் பாடினா அவ்வளோ ஒரு அற்புதம். நரத்தம் தாஸ் அவர் பாடும்போது அவரோட கீர்த்தனத்தில் அந்த மறைந்திருந்த பஞ்சதத்துவங்கள், கிருஷ்ண சைத்தன்யர், நித்யானந்தர், அத்வைதர், கதாதர், ஸ்ரீவாஸ் தாக்கூர் ஐந்து பேருமே அங்கே தோன்றினாங்க. அது மட்டும் இல்லை, அந்த கீர்த்தனம் இன்னும் உச்ச நிலை அடையும் போது ஆறு கோசாமிகள், ரூப கோசாமி, சனாதன் கோசாமி, ரகுநாதாஸ் கோசாமி, ரகுநாத பட்ட கோசாமி, கோபால் பட்ட கோசாமி எல்லாருமே அங்கே தோன்றினாங்க. பூகர்ப கோசுவாமி, பிரம்மானந்த பூரி, இவங்க எல்லாருமே அந்த கீர்த்தனத்தை தோன்றினாங்க. அவ்வளோ ஒரு சைத்தன்யமாப்பூர் நேரடியாக அவங்களுடைய சகாக்களோடு அந்த கீர்த்தனத்தை அனுபவித்தாங்க. தொடர்ந்து கீர்த்தனம் உச்சநிலை அடையும் போது எல்லா பக்தர்களும் தன்னை மருந்து ஹரிதாஸ் தாக்கூர் எல்லா கீர்த்தனத்தை கலந்துட்டதை எல்லா பக்தர்களாலும் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒருத்தராக மறைஞ்சாங்க. அந்த லீலையில் விருந்தாவன தாஸ் தாக்கூரும் இருந்தார். எப்படி விருந்தாவன தாஸ் தாக்கூர் இந்த உலகத்தில் தோன்றி நமக்காக ஸ்ரீ சைத்தன்யமாப்பூர் லீலைகளை சாஸ்திரத்தை கொடுத்துருக்கார் சைத்தன்ய பாகவதம். அதனால தான் இப்போவும் நம்ம அதை சுவைக்க முடியுது. சில கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி தன்னுடைய சைத்தன்ய சரிதாமிரதத்தில் விருந்தாவன தாஸ் தாக்கூர் ரொம்ப அற்புதமாக புகழ்ந்து சொல்லியிருக்கார். அவர் சொல்கிறார், கிருஷ்ணலீலையில் யார் வந்து வியாசதேவராக வந்தாங்களோ அவர் தான் சைத்தன்ய லீலையில் விருந்தாவன தாஸ் தாக்கூராக வந்திருக்கார். சைத்தன்யமாப் லீலைகளை நம்ம கொடுக்கறதுக்காக வந்திருக்கார். அந்த சைத்தன்ய மங்களம் வந்து ரொம்ப ரொம்ப எல்லா விதமான அமங்கலத்தையும் அழிக்கக்கூடியது, ரொம்ப ரொம்ப மங்களமானது. அது வந்து சைத்தன்யோடையும் நித்தியானந்த லீலைகளையும் இந்த உலகத்துக்கு நமக்கு வெளிக்காமிச்சிருக்கு. அந்த கிருஷ்ண பிரேமத்தை கொடுக்கறதுக்காக விருந்தாவந்தாசகர் நமக்காக கொடுத்திருக்கார். விருந்தாவந்தாசகர் எல்லா சாஸ்திரங்களுடைய சாரத்தையும் வந்து சைத்தன்ய பாகவதத்தில் கொடுத்திருக்காரு. எப்படி பாகவதம் வந்து எல்லா வேதங்களுடைய சாரமும், அது போல சைத்தன்ய பாகவதம் எல்லா வேதங்களுடைய சாரம் அப்படின்னு சொல்றார். அந்த இது வந்து சாதாரண அந்த ஒரு சாஸ்திரம் வந்து விருந்தாவந்தாசகர் கொடுத்திருக்கிறது அவ்வளவு சாதாரணமானது கிடையாது. சைத்தன்ய மகாப்பிரபு நேரடியாக வந்து அவர் மூலமாக விருந்தாவந்தாசாக்கர் மூலமாக நமக்கு பேசியிருக்காரு. அதனால நான் கோடிக்கணக்கான நமஸ்காரங்களை வந்து விருந்தாவந்தாசாக்கருடைய தாமரை பாதங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் அப்படின்னு கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி சைத்தன்ய சரிதாமரம் புஸ்தகத்தில் விருந்தாவந்தாசாக்கர் புகழ்ந்து பேசுகிறார். அந்த விருந்தாவந்தாசாக்கர் வந்து நாராயணியுடைய கர்ப்பத்தில் தோன்றினார். அவங்களுக்கு வந்து சைத்தன்யமாப்புடைய மகா பிரசாதத்தை உண்டதுனால அவர் அவங்களுக்கு தோன்றினார். அவங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய கோடிக்கணக்கான நமஸ்காரங்கள் நான் சமர்ப்பிக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்ய சரிதாமிரத்தில் 1வது அத்தியாயம் 8வது ஸ்லோகம் 34வது அத்தியாயம் 34லிருந்து 42வது ஸ்லோகம் வரைக்கும் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி விருந்தாவந்தாசருடைய மகிமையில் வந்து ரொம்ப அற்புதமாக புகழ்ந்து சொல்கிறார். எப்படி எல்லா வைஷ்ணவர்களாலையும் போற்றி புகழப்பட்ட விருந்தாவந்தாசருடைய மறைவு தினம் நாளைக்கு நம்ம அவருக்கு பிரார்த்தனை செய்வோம். நமக்கும் சைத்தன்ய மகாப்பிரபு மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படணும், கிருஷ்ண உணர்வுல ஈர்ப்பு ஏற்படணும், ஹரிநாமத்தில் சுவை ஏற்படணும், சைத்தன்ய லீலைகள் நம்மளும் பகிர்ந்துக்கணும். இந்த ஹரிநாமத்தை நம்ம பயிற்சி பண்ணுறதெல்லாம் மற்றவங்களுக்கு பிரச்சாரம் செய்யணும், பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடையணும், எல்லோருக்கும் கிருஷ்ணர் மேலே சுத்தமான அன்பு ஏற்படணும், வைஷ்ணவ அபராதங்களை தவிர்க்கணும், பக்தர்களுக்கு சேவை பண்ணக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம விருந்தாவந்தாசாக்கிட்ட பிரார்த்திப்போம். அவருடைய காரணமற்ற கருணையினால தான் நம்ம பக்தி தொண்டில் முன்னேற்றம் அடைய முடியும். அதனால நம்ம வந்து அபிராம்தாஸ் தாக்கூர்ட்டையும் விருந்தாவந்தாஸ் தாக்கூர்ட்டையும் பிரார்த்தனை செய்வோம். நமக்கும் சைத்தன்ய மகாப்பிரபு மேலே நித்யானந்த பிரபு மேலேயும் அன்பு ஏற்படணும். தொடர்ந்து கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடைந்து நம்ம பிரார்த்திப்போம். இந்த மாதிரி ஆச்சாரியருடைய வைபவங்களை நமக்கு எடுத்து காமித்த நம்முடைய பூர்வாச்சாரிய ஸ்ரீல பிரபுபாதருக்கும் ஆச்சாரியர் குரு மகாராஜுக்கும் நம்ம ரொம்ப கடன்பட்டிருக்கோம். அவங்களுடைய கருணைக்கும் நம்ம பிரார்த்திப்போம். ஜாய் ஸ்ரீல அபிராம்தாஸ் தாக்கூர்க்கி, ஜாய் ஸ்ரீ விருந்தாவந்தாஸ் தாக்கூர்க்கி, ஜாய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு, ஜாய் குருதேவிக்கு, ஜாய் நிதா கோர் பிரேமானந்தே ஹரி ஹரி போல். ஹரி கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது கேட்கலாம்? கேள்விகள் சந்தேகங்கள் கருத்துக்கள் ஏதாவது? இப்போ விருந்தாவந்தாஸ் தாக்கூர் வர்ஷிப் பண்ணியிருந்த கௌரநித்தாய் விக்கிரகம் மாம்காட்சிங்கிற இடத்துல இப்பவும் இருக்கு. இப்போ நம்ம போனாலும் இந்த விக்கிரகத்தை தரிசனம் செய்யலாம். நவதீபத்திலேருந்து ரொம்ப பக்கம் தான் அந்த மாம்காட்சிங்கிற இடம். அங்கே இந்த விக்கிரகங்கள்லாம் இன்றும் பக்தர்கள் வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அபிராம்தாஸ் தாக்கூருடைய டிசண்டன்ஸ் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் இன்னும் இருக்காங்க அந்த ஹூப்ளி டிஸ்ட்ரிக்டில். ஹூப்ளி, பங்கூரா, கிருஷ்ணநகரா, ஆம்தா, விஷ்ணுபுரா, கோத்தால்பூரா அப்படிங்கிற இடத்துல எல்லாம் அபிராம்தாஸ் அவருடைய அந்த வம்சத்தில் வரக்கூடிய இன்றும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களும் கிருஷ்ணனோட பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடங்கள்லாம் இன்னும் இருக்கு. இதெல்லாம் எதுவும் கதையோ கற்பனையோ அல்ல. இப்போ சில வருடங்கள் 500 வருடங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட லீலைகள் அது மகாபுரி லீலையில. இப்பவும் அந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் அதாவது நம்முடைய இஸ்கான் அமைப்பு வந்து இந்த இடங்கள்லாம் இப்பவும் பாதுகாத்துட்டு இருக்காங்க. குரு மகாராஜ் அவருடைய கருணையினால இன்னும் நிறைய இடங்கள்ல பாதுகாக்கப்படுது, புதுப்பிக்கப்படுது. இப்பவும் நம்ம பக்தர்கள்லாம் சேவிக்கிற அளவுக்கு ஏற்பாடு செய்திருக்காங்க. அதனால நம்ம ரொம்ப பாக்கியம் செய்திருக்கோம். ஒரு வகையில் நம்ம துர்பாகியசாலிகள் எப்படின்னா இந்த லீலைகளை வந்து இந்த லீலைகளை நம்ம நேரடியாக கலந்துக்க முடியல. இன்னொரு வகையில் துர்பாகியசாலிகள் பிரபுபாட லீலையும் நம்மளால கலந்துக்க முடியல. ஆனால் ஒரு வகையில் நம்ம பாக்கியம் செய்திருக்கோம். இன்னும் நம்ம பிரபுபாவுடைய சிஷியர்கள்லாம் இந்த இடத்த பாதுகாக்கிறாங்க. குரு மகாராஜ் எல்லாம் இந்த இடத்த வந்து நம்ம வந்து சேவிக்கணும், நம்ம அவங்கள பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம கிருஷ்ண உணர்வுல இன்னும் நமக்கு நம்பிக்கை ஏற்படும், ஆச்சாரிய மேலே இன்னும் நம்ம பற்றுதல் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் இந்த சேவைகள்லாம் ஆச்சாரியர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம ரொம்ப கடன்பட்டிருக்கோம். ஹரே கிருஷ்ணா. ஜாய் ஸ்ரீ பிரபுபாதுக்கு,